கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1953 ஜூன் 9 செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா இந்தியானா கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமினாலஜி பேசாஸ்திரம் 2வது பகுதி மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த சிறிய பாடல் தெரியுமோ? கிறிஸ்தவ ஐக்கியத்தோடும் கிறிஸ்துவின் அன்போடும் இன்று நான் உங்களை வரவேற்கையில் அவர் உனக்காக அக்கறை கொண்டிருக்கிறார் என்ற சிறிய பாடலை எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? சரி, பாட முடிகின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா சகோதரியே? உங்களுக்கு தெருமா? இப்பொழுது ஓர் அருமையாயிருக்கிறது. இப்போது நாம் அதை மீண்டுமாய் பாட முயற்சிப்போம். அவர் உனக்காக அக்கறை கொண்டிருக்கிறார், அவர் உனக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். சூரிய வெளிச்சமோ அல்லது நிழலோ அதன் ஊடாக அவர் உனக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறீர், எங்கள் பட்சமாக உமது அன்பை வெளிப்பட செய்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் காரணமாக நீர் உம்முடைய சொந்த அன்பான குமாரனை, குற்றமற்ற தேவகுமாரனை, குற்றவாளியான பாவிகளான எங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நீர் அவரை அனுப்பினீர். நீர் எங்கள் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவரா, இதை செய்ய எங்கள் மேல் சிந்தையுள்ளவரா இருந்ததற்காக நாங்கள் மிக்க நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அவ்வளவாய் அதை பாராட்டுகிறோம். ஆகாயத்திரை கூரையின் கீழ் இங்கே சந்தோஷமாய் கூடி வந்து இந்த ஆராதனையின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் பையனும் பெண்ணும் வேத வாக்கியங்களை ஆழமாய் தியானிப்பார்களாக. சாத்தானால் ஆளுகை செய்யப்படுகின்ற ஒரு உலகத்தைத்தான் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். பிதாவே, பிசாசுகளின் வல்லமையையும் ஜனங்களுக்கு அவைகள் என்ன செய்கிறது என்பதையும் குறித்து நாங்கள் தியானிக்கையில் நீர் எங்களுக்கு மகத்தான விசுவாசத்தை கொடுக்கவும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கவும் வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமைக்காக இதை நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இந்த பிற்பகல் நாம் துரிதமாக அதை குறித்து சுமார் ஒரு 15 நிமிடங்கள் தியானிக்கலாம் என நினைக்கிறேன். அது இன்னமும் பேசாஸ்திரமா இருக்கிறது. சற்று முன்னர் எனக்கு என்னுடைய சகோதரன் பீலர் என்னுடைய நண்பர்களிடமிருந்து செய்தியை கொண்டு வந்தார். ஜூலை மாதம் மத்தியில் நான் ஆப்பிரிக்காவுக்கு புறப்படுகிறேன், எனவே அது அதை தீர்க்கும், நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சகோதரன் பேக்சர் அவர்களால் அந்த நேரத்தில் போக முடியாது, எனவே நான் தானே அப்போது ஆப்பிரிக்காவிற்கு போயாக வேண்டும். ஆக நான் அங்கே போகிறேன் என்பதனால் கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்யும்படியாய் நீங்கள் எனக்காக அவசியம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் 2 லட்சத்து மேலான பேர்களை அங்கே கூட்டத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். நான் இங்கே ஒரு தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறேன், அதன் பலனை ஜனங்களாகி நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது டிசம்பர் மாதத்தில் சம்பவித்தது. ஒரு நாள் காலையில் நான் அறைக்குள்ளே இருந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் உள்ளே வந்தார். பாருங்கள், நான் அங்கே இருந்த சமயத்தில் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போய் நான் அமீபாவை பெற்றுக்கொண்டேன். அமீபா என்ன என்று தெரியுமா? அது ஒரு ஒட்டுண்ணி, அது ஒரு ஆளையே கொன்று போடும். எந்த மனிதனும் இதை அறிவான். ஏனென்றால் செய்ய வேண்டாம் என்று தேவன் கூறின ஏதோ காரியத்தை நான் செய்ததன் விளைவாக அது எனக்கு வந்தது. அதை பற்றின சம்பவத்தை உங்களில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? இங்கிருக்கின்றவர்களில் சிலர் கேட்டிருக்கிறார்கள் என ஊகிக்கிறேன். என்ன சம்பவித்தது என்பதை இந்த ஜெபக்கூடாரத்தை சுற்றி இருக்கின்றவர்கள் அறிவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு இடத்திற்கு போகும்படி தேவன் என்னிடம் கூறினார். அந்த இடத்திலிருந்து விலகியிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்படியாய் கூறினார். போதகர்கள் என்னோட பேசி என்னை மேற்கொள்ளும்படி அனுமதித்து விட்டேன். இப்பொழுது பிரசங்கிமார்கள் அற்புதமானவர்கள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். ஆனாலும் தேவன் உங்களிடத்தில் கூறினதை மட்டுமே செய்ய வேண்டியவர்களாயிருங்கள். அது சரியே, புரிகின்றதா? உங்களுக்கு ஒரு வேலைதான் இருக்கிறது. ஒரு சமயம் 2 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது என்று எத்தனை பேர்களுக்கு நினைவிருக்கிறது? அவர்களில் ஒருவனிடத்தில் கர்த்தர், நீ இன்னின்னிடத்திற்கு போ, ஆனால் போன வழியாக திரும்பி வராமல் வேறு வழியாய் திரும்பி வா என்று கூறினார். மற்றும் நீ அங்கே இருக்கும்போது புசிக்கவோ அல்லது குடிக்கவோ கூடாது என்று கூறினார். இன்னொரு உண்மையான தீர்க்கதரிசி அவனை சந்தித்து, கர்த்தர் உன்னை சந்தித்ததற்கு பின்னர் அவர் என்னை சந்தித்தார், என் வீட்டிற்கு வா என்று கூறினான். இந்த தீர்க்கதரிசியானவன் இன்னொருவன் கூறினதற்கு செவிசாய்த்து அதன் விளைவாக அவனுடைய ஜீவனையே அவன் இழந்து போனான். பாருங்கள், மற்றவர்கள் கூறுவது என்னவா இருந்தாலும் அதை தவிர்த்து தேவன் உங்களுக்கு கூறினதை மட்டுமே செய்யுங்கள். இப்பொழுது இந்த தரிசனத்தில் செப்டம்பர் அல்லது டிசம்பர் 13 தேதி அன்று அந்த தரிசனம் என்னை எழுப்பினது. நான் என் படுக்கையின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கையில் என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். நான் இங்கே திரும்பி வந்தபோது அவர்கள் என்னை கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை வைக்கும் வீட்டில் சேர்ப்பதற்காக இருந்தார்கள். ஒட்டுண்ணி என்னை பற்றிக் கொண்டது. நான் இத்தேசத்தை அடைந்தபோது அவர்கள் என்னை பரிசோதித்து பார்த்தார்கள். தேவனுடைய கிருபையினால் அவர்கள் என்னை வீட்டிற்கு போக அனுமதித்தார்கள். ஏனென்றால் அது இங்கொன்றும் அங்கொன்றுமாய்தான் இருந்தது. நான் ஜெபித்து அந்த போதகரிடத்தில் போய் அந்த வழியாய் போகக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் கூறினார் என்றேன். அதற்கு அவர்கள் உம்மோடு மட்டுமல்ல தேவன் மற்றவரிடத்திலும் பேசினார் என்றார்கள். நான் சொன்னேன், ஒரு சமயம் கோரா அரைவிடமான கருத்து உடையவனாயிருந்தான். ஆக நான் போய் கொஞ்சம் இலைகளை கொண்டு வந்து அவர்களுடைய பாதங்களின் கீழ் வைத்து நினைவில் வையுங்கள், அந்த பிரயாணத்தை செய்திருந்தால் அது ஒரு தோல்வியாகி அதற்கு தக்க கிரியத்தை செலுத்துவோம் என்றேன். நிச்சயமாக அப்படியே இருந்தது. ஓ என்ன, நாங்கள் யாவருமாய் மறுத்து போயிருப்போம். ஆகை நான் திரும்பி வருகையில் அந்நிய நாடுகளில் நீங்கள் அவ்வளவாய் போராட வேண்டியிருக்கும். உதாரணமாக ஒரு சிறிய ஈ உங்களை கடித்துவிடும், அதனால் உங்களுக்கு டிக் ஜுரம் உண்டாகும். அந்த சிறிய பூச்சி உங்களை கடிக்கும் போது உங்களுக்கு அரிப்பது போல் இருந்தால் சொரிய முடியாது. நீங்கள் அதை பாருங்கள், அது ஒரு சிறிய கருப்பு பூச்சியாய் இருந்தால் அதை பிடுங்கி எடுக்காதே. அதற்கு ஒரு சிறிய தலை இருக்கிறது. நம்முடைய தோலுக்குள்ளாக அது துளை போட்டுக் கொண்டு போய் தலையை அப்படியே திருப்பிக் கொண்டு தன்னை இறுக்கிக் கொள்ளும். நீங்கள் அதை பிடுங்கினால் அதன் தலையை உள்ளே விட்டு பிடுங்கி விடுவீர்கள். அதற்குள்ளாக ஒரு விஷ நீர் இருக்கிறது, அது உங்களை முடக்கி போடும். எனவே சொரியாதீர்கள் அல்லது அதை பிடுங்கி எடுக்காதீர்கள். சற்று மிருக கொழுப்பை எடுத்து அதன் மேல் பூசிவிட வேண்டும். அதன் பின்பக்கமாய் அது சுவாசிக்கிறது. அதன் மேல் கொழுப்பை போடுங்கள், அது வெளியே வந்துவிடும். பிறகு அங்கே ஒரு கொசு இருக்கிறது, அது ஒரு இமி சத்தம் கூட போடாது. அது நேராக காற்றின் ஊடாக வரும். அது வெறுமனே உங்களை தொடும், அவ்வளவுதான், உங்களுக்கு மலேரியா வந்துவிடும். மம்பா என்று அழைக்கப்படும் பாம்பு அங்கேதான் இருக்கிறது. அது உங்களை தீண்டினால் அதற்கு பின்னர் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தான் உண்டு. மற்றும் மஞ்சள் நாகம் என்ற ஒன்று அங்கே உண்டு. அது கடித்தால் 15 நிமிடங்கள் தான் உயிராயிருக்க முடியும். அவைகளில் ஒன்று என் மகனுக்கு மிகவும் அருகில் வந்து அதன் தலையின் மேல் அவன் கரத்தை வைத்துவிடும் நெருக்கத்தில் இருந்தது. ஏற்கனவே கடிக்கும்படி எழும்பிவிட்டது. அதற்குள் நாங்கள் அதை சுட்டுவிட்டோம். கருப்பு நாகம் என்ற ஒன்று அங்கே உண்டு. ஓ, அங்கே எல்லாமுமே உண்டு. இன்னும் பிரயாணிகளின் காட்டுத்தனமான ஆபத்துக்கள் அங்கே இருக்கிறது. நிச்சயமாக சிங்கம், புலி அல்லது சிறுத்தை, இன்னும் மற்ற காரியங்களை எல்லாவற்றோடும் காடுகளில் போராட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வியாதிகள், எல்லாவிதமான வியாதிகளும் அங்கே இருக்கிறது. நீங்கள் அங்கே போகும்போது இவைகளையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் அங்கே மந்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் உங்களோடு கூட சவாலிட இருக்கிறார்கள். அவர்களுடைய மூலபக்தி, நம்பிக்கை முதலான காரியங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் எப்படியா அதை பக்கத்திலிருந்து பக்கத்துக்கு அதை தள்ளி இதே போன்று போய்கொண்டே இருந்தது. என்ன ஒரு அற்புதமான காரியமாயிருந்தது. அந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அங்கே நின்று கொண்டிருக்கையில் எவ்வளவு நன்றாக என்ன சம்பவித்தது. வேறு ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு கூறுகிறேன். ஏனென்றால் இன்று பிற்பகல் என் பேசும் பொருளாகிய பேய் சாஸ்திரத்தை பேச விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது அங்கே உட்கார்ந்து கொண்டு முடிவு எந்த விதமாய் இருக்கும் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கடல் கடந்து வந்து நாங்கள் அங்கிருக்கையில் சுமார் 100,000 பேர்கள் மனம் மாறினார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். மூத்த சகோதரன் பாஸ்வர்த் என்னிடத்தில் வந்தார். நான் சரி சகோதரன் பாஸ்வர்த் என்றேன். அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணான், நான் உம்மை குறித்து பெருமைப்படுகிறேன், நீர் வாழ்க்கையின் துவக்கத்தில் இருக்கிறீர் என்றார். சரி, அதெல்லாம் முடிந்துவிட்டதனை யூகிக்கிறேன் என்று கூறினேன். நான் 40 வயதை கடந்துவிட்டேன், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று நான் கூறினேன். அவர் சொன்னார், உமக்கு 40 கடந்துவிட்டதா? நான் மனம் மாறுவதற்கு முன்னர் 40 வயதாயிருந்தேன். நான் இன்னமும் நன்றாய்த்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். அவர் ஏறக்குறைய 80 எட்டிக் கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று. எனவே அவர், இல்லை, இப்பொழுது நீர் ஒரு புத்தம் புதிதான பிரணம். உம்முடைய கூட்டங்களை மற்ற காரியங்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்தவராயிருக்கிறீர். நீர் மட்டும் சரியான விதத்தில் சரியாக அமைக்கப்பட்ட கூட்டங்களுடன் ஒரே இடத்தில் ஒரு 5 அல்லது 6 வாரங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி சுற்றிலுமாய் விளம்பரம் செய்து அமெரிக்காவை எப்பொழுதாவது தொடுவீரானால் உம்மால் ஏதாவது காரியம் கர்த்தருக்கென்று செய்ய முடியும். எனவே நாங்கள் தொடர்ந்து போய் சரியாக அதுபோன்று செய்தோம். ஆகையினால் அது மிகவும் நன்றாயிருந்தது. அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கடித்து நான் அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு தரிசனம் கண்டேன். தரிசனத்தில் அது என்னை திரும்பி ஆப்பிரிக்காவிற்கு கொண்டு சென்றது. டர்பனுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த அதே கூட்டத்தை அது எனக்கு காண்பித்தது. முதலாவது கூட்டம் சரித்திரத்துக்குள்ளாக மேற்கு நோக்கி போய்கொண்டே மறைந்து போயிற்று. இரண்டாவது கூட்டம் எழும்பி நின்று அப்படி எழுப்பினபோது அது முதலாவது கூட்டத்தை காட்டிலும் பெரியதாயிருந்தது. நான் ஒரு கூச்சலை கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு மகத்தான வெளிச்சத்தை உடையவனாயிருந்தான். இங்கே நமது அருகில் இருக்கும் கர்த்தருடைய தூதன் எப்பொழுதும் என்னுடைய வலது பக்கத்தில் இந்த பக்கமாக நின்று கொண்டிருப்பார். அவர் அங்கே நின்று கொண்டிருந்து சுற்றிலும் துளைத்துக் கொண்டிருந்தது. அவருக்கு கீழாக இந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். அவரல்ல. இப்பொழுது அவரை நீங்கள் காணும்போது அது ஒரு தரிசனம் அல்ல. நீங்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையாயிருக்கிறதோ அவ்வளவு தத்துவரூபமாயிருக்கும். ஏன், அவர் நடக்கின்றதையும் உங்களிடத்தில் அவர் பேசுவதையும் நீங்கள் கேட்கலாம். எந்த காரியமாயிருந்தாலும் அது அப்படியே தத்துவரூபமாயிருக்கும். அது ஒரு தரிசனம் அல்ல. அந்த மனிதன் நீங்கள் நிற்கின்ற வண்ணமாகவே அங்கு நின்று கொண்டிருந்தான். அவருடைய சத்தம் என்னுடையது எப்படி இருக்குமோ அல்லது உங்களுடையது எப்படி இருக்குமோ அதை போன்றே இருந்தது. ஆனால் ஒரு தரிசனம் உங்களுக்கு முன்பாக வெளிப்படுகின்ற ஏதோ காரியமாய் இருக்கிறது. அதை போன்று நீங்கள் அதை காண்கிறீர்கள். ஆனால் இந்த மனிதனோ நடந்து வந்து அங்கே நிற்கிறான். ஆக என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அவர் என்னிடம் கூறினார். இந்த தூதன் இறங்கி வந்து என்னிடத்தில் அப்படியே திரும்பி அந்த பக்கமாக நோக்கி பார்க்கும்படி கூறினார். அது இந்தியாவை நோக்கின பக்கமாக இருந்தது. அது இந்தியாவில் இருக்கிறது என்று நான் கூறவில்லை, ஆனால் அருகில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்திய ஜனங்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஆப்பிரிக்கர்கள் பருத்து தடித்து நல்ல எடையுள்ள ஜனங்கள். அவர்களில் சிலர் கிட்டத்தட்ட 7 அடி உயரமும் 280 அல்லது 300 பவுண்டு எடையுள்ளவர்களாய் வலுவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அங்கு ஜூலுக்கள், சிங்கிகள், பசுலாஸ், ஓ எத்தனையோ வித்தியாசமான மலை ஜாதியார்கள் இருக்கிறார்கள். அந்த நாளன்று அங்கே சுமார் 15 வித்தியாசமான மலை ஜனங்களிடத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வார்த்தை, ஏதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று கூறுவேன். அதை எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் மொழிபெயர்த்து கூறுவதற்குள் நான் போய் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வந்த பின்னரே முடிப்பார்கள். ஒருவர் கூறுவார், எல்லாவிதமான சத்தங்களும் பெண்டெகோஸ்தே ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது ஒருவன் ஒரு விதமான சத்தத்தில் பேசுவான், இன்னொருவன் இன்னொரு விதமான சத்தத்தில் பேசுவான். அப்போது நான் எப்படி இந்த உலகத்தில் இப்படியாயிருக்க முடியும் என்று நினைப்பதுண்டு. ஆனால் வேதம் கூறுவது சரியானது என்று நான் விசுவாசிக்கிறேன், உண்மை என்று அறிவேன். அர்த்தம் இல்லாமல் அங்கே ஒரு சத்தமும் இல்லை என்று கூறுகிறது. அந்த சிலரில் ஒருவன் என்பான். அதற்கு அர்த்தம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதாயிருக்கும். இன்னொருவன் கிளக் 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 என்பான். அதற்கு அர்த்தம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதாய் அவனுடைய பாஷையில் இருக்கும். எனவே எந்த விதமான சத்தமாய் இருக்கிறது அது என்பது காரியமல்ல. அது யாரோ ஒருவருக்கு எங்கேயோ ஏதோ காரியத்தின் அர்த்தமாயிருக்கிறது. அது சரியே. எந்த விதமான சத்தமாய் இருக்கிறது அது என்பது காரியமல்ல. அது எங்கேயோ யாரோ ஒருவருக்கு ஏதோ காரியத்தின் அர்த்தமாயிருக்கிறது. அவர்கள் அதை கூறுவார்கள். அந்த தூதன் கீழே இறங்கி வந்தபோது என்னுடைய வலது பக்கமாக நோக்கி பார்த்தேன். ஏதோ கும்பலை போன்று காணப்பட்டது. அவர்கள் மனிதர்களை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு போர்வை போன்றதின் அவர்களை சுற்றி கொண்டு அதில் ஒரு குழந்தையை கட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தார்கள். என்னால் பார்க்கக்கூடிய தூரம் மட்டும், அது ஜனங்களே அல்லாமல் வேறொன்றுமில்லை. பின்னர் இந்த தூதன் ஒரு மகத்தான சுழல் வெளிச்சத்தை உண்டாக்கி இந்த விடமாக முன்னும் பின்னுமாக அதை அசைக்க துவங்கினார். என்னுடைய ஜீவியத்தில் அவ்வளவு ஜனங்களை நான் கண்டதே கிடையாது. பின்னர் அந்த இன்னொரு தூதன் என்னை மிகவும் நெருங்கி வந்து அந்த கூட்டத்தில் அங்கே 300,000 பேர்கள் இருக்கின்றனர் என்று கூறினான். நான் அதை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். பின்லாந்து தேசத்தில் அந்த சிறு பையன் உயிரோடு எழுப்பப்பட்டது குறித்து நீங்கள் எழுதி வைத்திருந்தது போல இதை ஏதாவது காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தில் உள்ள வெத்துத்தாளில் அல்லது எங்கேயாவது ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது, அதில் 300,000 ஜனங்கள் கலந்து கொள்வார்கள் என்று எழுதி வையுங்கள். அது சரியா இல்லையா என்று பாருங்கள். அன்றைக்கு இருந்தது போன்ற இக்கூட்டத்தின் 300,000 ஜனங்கள் இருப்பார்கள். புரிகின்றதா? 300,000 ஜனங்கள் அக்கூட்டத்தில் பங்கு பெறுவார்கள். அங்கே போக நான் அவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் ஆத்துமாக்களை ஜெயிக்க நான் விரும்புகிறேன். அங்கே ஒரே சமயத்தில் பண்படாத 300,000 அஞ்ஞானிகள் ஒரே பீடத்து அடைப்பில் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வருகிறார்கள். 300,000 பண்படாத அஞ்ஞானிகள். இப்பொழுது நாம் நேராக நம்முடைய பேசும் பொருளுக்கு போவோம். நேற்று நாம் பிசாசுகளின் திறமையை தியானித்தோம். தேவன் நடத்துகின்ற விதமாக இன்றைக்கு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வெளியே போவதென்றால் என்ன ஒரு சுதந்திரம் என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நான் ஒரு போதகன் அல்ல, வேதத்தை விளக்கி கூறுபவர் என்பதிலிருந்து அதிக தூரத்தில் இருக்கிறேன். என்னுடைய கல்வி 7வது படிவ வரம்பாயிருக்கிறது. மட்டுமல்லாமல் நான் பள்ளியை விட்டு வெளியே வந்து 25 வருடங்கள் ஆகிவிட்டது. எனவே அது நீண்ட காலமாகும். எனக்கு அதிகப்படியான கல்வி கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆவியின் ஏவுதலினால் நான் பெற்றுக் கொள்வது மட்டுமேயாகும். அந்த ஏவுதல் வேத வார்த்தைகளோடு ஒவ்வி போகவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். புரிகின்றதா? அது வேதாகமமாக இருக்க வேண்டும். அது என்ன ஏவுதலாக இருந்தாலும் காரியமல்ல, அது வந்தாக வேண்டும். தேவனுடைய அஸ்திபாரம் இங்கே இருக்கிறது. இதையல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போடப்படவில்லை. இது என்னவாய் இருக்கிறது? நான் சொல்லப் போவது இதற்கு முரண்பாடாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பொய்யாய் இருக்கட்டும். ஏனென்றால் இது சத்தியமாய் இருக்கிறது. புரிகின்றதா? பாருங்கள், ஒரு தூதன் வந்து இதற்கு வித்தியாசமான ஏதாவது காரியத்தை கூறுவானேயானால் அவன் உங்களுக்கு ஒரு சாபமாயிருப்பானாக என்று பவுல் கூறுகிறார். ஒரு ஒளியின் தூதனுமாய் இருந்தாலும் அப்படியேதான். இப்பொழுது அநேக மகத்தான காரியங்கள் இருக்கிறது. இந்த பொருளை ஜனங்களுக்கு எடுத்துக் கூற நான் 2 நாட்களை மட்டுமே தெரிந்து கொண்டேன். அதாவது நேற்று இன்று பிற்பகல் கூட்டங்கள். இப்பொழுது நான் இதை செய்வதற்கு காரணம் தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்று பார்க்க எனக்கே நான் ஒரு பரிசோதனை கொடுக்கவே இதை செய்கிறேன். ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் இதுவோ, அதாவது இந்த மகத்தான செய்திக்கு பின்னர் நான் கூறினது சத்தியம் என்று அவருடைய வார்த்தைக்குள் தேவன் தாமே அதை உறுதிப்படுத்த வேண்டும். முதலாவது அவருடைய வார்த்தையை கொண்டு அதற்கு பின்னர் அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக அதை உறுதிப்படுத்த. சபைக்கான சுவிசேஷத்துடன் நான் இதை சபைக்கு கொண்டு வர தேவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது சரியே. அவர்கள் அவ்வளவாய் உடைப்பட்டு அநேக வித்தியாசமான ஸ்தாபனங்களாகவும் அவைகளின் பிரிவுகளாகவும் ஆகி அது தவறானது என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டது. நாம் மறுபடியுமாய் பிறக்கும் போது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை பாருங்கள். அதனுடைய உண்மை என்னவென்றால் நாம் அதை அறிய வேண்டும். அதாவது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், சாலமோனுடைய தேவாலயத்தின் கற்கள் உலகமெங்கிலும் இருந்து வெட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இங்கே ஒரு கல் இந்த விதமாய் முறுக்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு கல் அந்த விதமாய் முறுக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று இந்த விதமாய் வெட்டப்பட்டிருந்த, ஒன்று அந்த விதமாய் வெட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவைகள் ஒன்றோடொன்று சேரும்போது ரம்பத்தின் ரீங்காரமும் சுத்தியலின் சத்தமும் கேட்காமல் எல்லா காரியங்களும் அதனதன் ஸ்தானத்தில் சரியாக பொருந்தினது. தேவன் தாமே அதற்கு ஆசிரியராவார். அசம்பிளிஸாகவும் தேவசபை என்றும் ஒன்று இதுவாகவும் ஒன்று அதுவாகவுமாக அடைக்கப்படுகின்ற சபையை தேவன் உடையவராயிருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வரும்போது அவள் மகத்தான ஒரு கூட்ட சகோதர அன்பாயிருப்பார்கள். தேவன் அந்த சபையை ஒன்றாக கூட்டி அவளை ஆகாயத்தில் எடுத்துக் கொள்வார். எந்த பிரசித்தி பெற்ற படமும் கலைக்கூடத்தில் தொங்கவிடப்படுவதற்கு முன்னர் முதலாவதாக அந்த படம் புற்றங்காடும் கூடத்தில் தொங்கவிடப்பட வேண்டும். அந்த படத்தை வரைந்த அந்த மனிதன் ஒரு ஆர்வம் உள்ளவன், அல்லது மன்னிக்கவும், கடைசி ராபோஜனத்தை படமாக வரைந்த அந்த மனிதனின் பெயரை என்னால் கூற முடியவில்லை. இருந்தாலும் அதை வரைந்து முடிக்க அவனுடைய ஜீவிய காலத்தையே அவன் செலவிட்டிருக்க வேண்டும். அவன் அந்த படத்தை வரைந்தான். கிறிஸ்து யூதாஸ் இவர்களுடைய படங்களை வரைவதற்கு சுமார் 20 அல்லது 10 வருடங்கள் அவனுக்கு ஆகியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவின் படத்தை வரைவதற்கு உருவமாக அங்கே நின்ற அதே மனிதன் தான் 10 வருடங்கள் கடித்து யூதாஸின் படத்தை வரைவதற்கு அங்கே உருவமாக நின்றான் என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அது சரியே, அவன் அப்படித்தான் செய்தான். ஒரு மகத்தான சங்கீத நடன பாடகனாய் இருக்கையில் கிறிஸ்துவின் படத்தை வரைவதற்கு கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்து அங்கே நின்றான். பின்னர் 10 வருட பாவங்கள் அதே மனிதனை யூதாஸின் படம் வரைவதற்கு அவன் யூதாஸின் ஸ்தானத்திற்கு நிற்கும்படியாய் கொண்டு வந்தது. நீங்கள் அதற்கு 10 வருடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, 10 நிமிடங்களில் அதே காரியத்தை உங்களுக்கு செய்யும். பாவத்தில் இருக்கும்போது அது உங்களுடைய விசேஷ குணங்களை மாற்றிவிடும். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த படமானது எல்லா குற்றம் காணுகிறவர்களின் ஊடாக கடந்து சென்றது. தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்ட கூட்டத்தை குறித்து நான் அவ்விதமாகத்தான் நினைக்கிறேன். சரி, இதன் மூலமாக யாருக்கும் எந்த தாக்குதலையும் கொண்டு வர வேண்டும் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை. நான் 7 கடல் கடந்து பிரயாணம் செய்து இப்பொழுது நான் 3வது முறையாக உலகத்தை சுற்றி போகப் போகிறேன். ஜனங்களோ பரிசுத்த உருளை, பரிசுத்த உருளை என்று கூறுகிறார்கள். நான் உலகத்தை தேடி பார்த்து இன்னமும் ஒரு பரிசுத்த உருளையை நான் காணவில்லை. பிசாசு அந்த பெயரைத்தான் அவர்கள் மேல் சூட்டியிருக்கிறான், அவ்வளவுதான். பரிசுத்த உருளை என்று அப்படியான ஒரு காரியமே அங்கு கிடையாது. என்னிடத்தில் புள்ளி விவரங்கள் இருக்கின்றது. 668 வித்தியாசமான சபைகள் இருக்கின்றன. அவைகள் இவ்வுலகில் அவைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளில் ஒன்று கூட பரிசுத்த உருளை என்று அழைத்ததில்லை. அது அரசாங்க புள்ளி விவரத்தின்படி நான் அறிந்த மட்டில் அங்கு ஒரு பரிசுத்த உருளை சபையும் கிடையாது. எனவே அது ஏதோ பிசாசு அந்தவிடமாய் அழைக்கிறான். ஆனால் இப்பொழுது இவை எல்லாவற்றிலும் இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் ஒரு படத்தை வரைந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் இந்த சிறிய பழைய சபைகளெல்லாம் வழக்கமாக இங்கே வரும். உங்களில் சிலர் இந்த நரைத்தலை மனிதரை நான் கவனிக்கிறேன். நேற்று நான் என்னுடைய அறைக்குள்ளாக தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போது யாரோ ஒரு போதகன் என்னுடைய மகனிடத்தில் வந்து உன்னுடைய தகப்பனாருடன் கை குலுக்க விரும்புகிறேன் என்று கூறினாராம். நிச்சயமாக என்னுடைய மகன் சகோதரன் பாக்ஸ்டர் இன்னும் மற்றவர்களோடு வளர்ந்தவன். அவர்கள் வெறுமென இல்லை என்பார்கள், அவ்வளவுதான். எனக்கு அந்த விதம் விருப்பமில்லை. நிச்சயமாக என்னால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் கூட ஊழியக்காரனாக இருக்க முடியாது. ஆனால் என் சகோதரர்களோடு கூட கை குலுக்க நான் விரும்புகிறேன் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். அங்கே அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. ஒரு ஊழியனுடைய கரத்தை, ஏன் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையின் கரத்தையும் நான் குலுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கடித்து என் மனைவியினிடம் அதை கூறும் வரைக்கும் நான் அதை அறியாதிருந்தேன். அவன் அந்த ஊழியனிடத்தில் ஒரு நிமிஷம் அவர் பின்னால் இருக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று நான் கேட்டு சொல்கிறேன் என்று கூறியிருக்கலாம். சரி, அது சற்று மேலானதாக இருந்திருக்கும். ஆகவே அப்படி செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு ஒரு சிறிய திருத்தத்தை அதன் பேரில் நான் கொடுத்தேன். புரிகின்றதா? ஆகையினால் அது உண்மைதான். சற்று முன்பு சகோதரன் கூறினது போன்று நீங்கள் நேராக அப்படியே வெளியே போக முடியாது. அப்படி செய்தால் இரவு நேரங்களில் நான் களைத்து போய்விடுவேன். பாருங்கள், ஜனங்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எல்லாருக்கும் ஒரு கால் ஒரு சுகவீனம் இருக்கலாம். அதை குறித்து பேசிக் கொள்ளும் போது உடனே கர்த்தருடைய தூதன் அதை குறித்து கூற சரியாக அங்கே இருந்தார். அங்கே யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு நேராக என்னை நோக்கி பார்த்து இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது உண்மை என்பதை ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னரே அவருக்கு தெரியும். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அம்மாளுக்கு அது என்னவென்றே தெரியாது. அதாவது அந்த ஒரு இரவு கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் பேசி ஏதோ காரியத்தை அவளிடம் கூறினார். அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கோ அது சம்பவித்தது. ஆகையினால் அவர் அவளோடு பேசிக் கொண்டிருந்தது என்னவென்று அவள் இப்பொழுது அறிவாள். அங்கே அவளிடத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனானவர் நேராக காரியத்துக்குள் சென்று அவளுக்குள்ள தொல்லை என்னவென்றும் அதெல்லாம் என்னவென்றும் அதை குறித்து அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றும் கூறினார். அவள் நேசிக்கின்றவர்களில் ஒருவர் தேவன் எப்படியாய் பேசி அவர் அதை உறுதிப்படுத்தினார் என்றும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்றும் கூறினார். ஆகையினால் அது சரியாக அந்த விதமாகவே இருக்கும். புரிகின்றதா? தேவன் அந்த வண்ணமாய் கூறினார். சரி, இப்பொழுது அந்த விதமாக சில சமயங்களில் நடந்தால் அதை குறித்து என்ன? அப்படியானால் ஒவ்வொரு தரிசனமும் இன்னும் அதிகமாய் உங்களை பலவீனப்படுத்தும். பாருங்கள், நீங்கள் அறிந்த முதலாவது காரியம், இரவில் நீங்கள் சபைக்கு போகும்போது நீங்கள் அவ்வளவாய் களைத்து போய் என்ன செய்வதென்றே தெரியாத நிலைக்குள்ளாகிவிடுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் பாருங்கள். ஏனென்றால் அது ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொன்றிற்கும் இன்னொன்றிற்குமாக இருக்கிறது. அது வித்தியாசமாய் இருக்க போவது இந்த கூட்டத்தில் மட்டும்தான். இப்பொழுது நான் வீட்டிற்கு போவதாய் இருந்தால், ஒரு சில மாதங்களுக்கு நான் ஒன்றுமே செய்யப் போவதில்லை என்றால், வெளியே சென்று என்னுடைய தூண்டிலை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க போய்விடுவேன். ஆனால் நான் ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு நேராக போக வேண்டியதாக இருந்தால், ஒன்றிலிருந்து நேராக இன்னொன்றுக்கு பாருங்கள். அதுதான் அந்த விதமாய் ஆக்குகிறது. நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். இங்கே கூட்டத்தில் பின்னாக உட்கார்ந்திருக்கும் உங்களைதான் நேற்றிரவு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை. அது மிகவும் அபாயகரமானது. பாருங்கள், சில சமயங்களில் இந்த விளக்குகள் சரியாக பிரகாசிப்பதில்லை. அங்கே இடையில் ஒரு கருத்த இடம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் இங்கே நின்று கொண்டிருக்கையில் நான் அவரை கவனிப்பேன். என்னால் அதை உணர முடியும். பின்னர் அது என்னை விட்டு அசைந்து போகின்றதை என்னால் உணர முடியும். நான் அதை கவனிப்பேன். அது என்னை விட்டு போய் யாருக்கு மேலாவது சென்று அங்கேயே கொஞ்ச நேரம் நிற்கும். என்னால் அதை காண முடியும். அங்கே அது திடீரென பிரகாசிக்கும். அங்கே ஒரு தரிசனம் உண்டாகும். பின்னர் நான் ஒரு தரிசனத்தை காண்பேன். எந்த விதமான காணப்படுகின்ற நபரை சுற்றி அது அங்கே இருக்கிறது என்பதை நான் கவனிப்பேன். நான் அந்த நபரை கண்டுபிடிப்பேன். அதன் பின்னர் நான் பேசுவேன். அதுதான் சம்பவிக்கின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. அதை நீங்கள் எல்லாரிடத்தும் கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சம்பவிக்கின்றது. அதுதானே. பாருங்கள், ஆவிக்குரிய ஆதிக்கத்தில் இவைகளெல்லாம் இருக்கிறது. அப்படி அந்த நபர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால், வேதத்தை வாசித்துவிட்டு இதற்கு ஒன்றுமில்லை என்று கூறி அங்கிருந்து நடந்து போய்விடுவது போன்றுதான் இருக்கும். புரிகின்றதா? ஆக அது அதனை மிகவும் மோசமாக்கி விடுகின்றது. எனவே விழிப்பாயிருங்கள், செவி கொடுத்துக் கொண்டிருங்கள், கவனித்துக் கொண்டிருங்கள். அவர் பேசும்போது பதிலளியுங்கள். பாருங்கள், எந்த நேரத்திலும் பதிலளிக்க ஆயத்தமாயிருங்கள். ஆகவே என்னுடைய மனைவியும் சகோதரன் பீலரும் அவர்களில் அநேகரும் இன்று காலையில் அதை குறித்து என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தனர். அதாவது அது ஒரு மனிதனை, அவனுடைய சகோதரனை குறித்து எங்கேயோ ஏதோ காரியம் அவனோடு தவறாக இருந்தது முதலானவற்றை கூறினது. அந்த மனிதனோ அந்த அழைப்பிற்கு மாறுத்தரம் கொடுக்கவில்லை. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே உள்ளதாயிருக்கிறது. அந்த தரிசனம் என்னை விட்டு போயிற்று. அதற்கு பின்னர் என்னால் அதை அறிய முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவர் மாறுத்தரம் அளிக்கவில்லை. ஆகையினால் கவனித்துக் கொண்டே விழிப்பாயிருங்கள். இப்பொழுது பேய் சாஸ்திரம் என்ற பொருளை எடுக்கையில் பேய் பிசாசுகளை குறித்து பேசுகிறோம். ஜனங்களிடத்தில் நீங்கள் பேய் பிசாசு என்று கூறும்போது உடனே அவர்கள் அது ஏதோ மூட நம்பிக்கை அல்லது ஏதோ காரியம் என்று நினைக்க துவங்குகின்றனர். ஆனால் தேவ தூதர்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு பேய் பிசாசுகளும் உண்மையே. அவைகள் அவ்வளவு உண்மையானதே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்பது உண்மையாய் இருப்பது போன்றே பேய் பிசாசு உண்மையிலேயே ஒரு பேய்தான். நரகம் என்ற ஒன்று கிடையாது என்பீர்களானால் பரலோகம் என்ற ஒன்றே இருக்க முடியாது. நித்தியமான தண்டனை இல்லை என்றால் நித்தியமான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. பகலே அங்கு இல்லாமல் இருந்தால் அங்கே இரவே இருக்க முடியாது. புரிகின்றதா? ஆனால் பகல் அங்கே இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக இரவும் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் அங்கே இருக்கிறான் என்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அங்கே ஒரு மாய்மாலக்காரன் இருந்தாக வேண்டும். தேவனிடத்திலிருந்து வந்த அசலான யாரோ ஒருவர் அங்கே இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அங்கே அதை போலியாய் செய்ய யாரோ இருப்பதும் நிச்சயமாயிருக்கிறது. புரிகின்றதா? அது சரியாக அப்படியே சார்பாகவும் எதிராகவும் கருப்பும் வெள்ளையும் அப்படியே வாழ்க்கை நூடாக பார்த்தால் எல்லா காரியங்களும் உண்மையானதும் கள்ளத்தனமானதும் எல்லாவிடத்தும் இருக்கிறது. அங்கே ஒரு தவறான சுவிசேஷம் இருக்கிறது. அங்கே ஒரு உண்மையான சுவிசேஷமும் இருக்கிறது. அங்கே ஒரு உண்மையான ஞானஸ்தானம் இருக்கிறது. ஒரு தவறான ஞானஸ்தானமும் இருக்கிறது. போலி விசுவாசம் அங்கே ஒன்று இருக்கிறது. ஒரு உண்மையான ஒன்றும் அங்கே இருக்கிறது. ஒரு உண்மையான அமெரிக்க டாலர் நோட்டும் இருக்கிறது. அங்கே ஒரு கள்ள அமெரிக்க டாலர் நோட்டும் இருக்கிறது. ஒரு அசலான கிறிஸ்தவன் அங்கே இருக்கிறான். ஒரு அசலான மாய்மாலக்காரனும் அங்கே இருக்கிறான். பாருங்கள், அது அப்படியே போலியாய் செய்கிறது. அவ்விடமாக நீங்கள் அதை காண்பதினாலே அந்த விடமாகவே அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறது. இப்பொழுது நம்மால் அதை வேறு பிரிக்க முடியாது. மழை பெய்யும்படியாய் தேவன் செய்கிறார். சற்று நேரம் அவர்தாமே என்னை பேசும்படியாய் அனுமதிப்பாராக. இங்கே எத்தனை பிரசங்கிமார்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எல்லாவிடத்தும் உள்ள பிரசங்கிமார்களே, உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் இதை ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த முக்கியமான பொருளை நாம் அணுகுவதற்கு முன்னர் என்ன என்று நான் உங்களிடம் கூறுவேன். இங்கு எத்தனை பெந்தேகோஸ்து ஜனங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சுற்றிலும் எல்லாவிடத்திலும், சரி, நீங்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்துகள், சரிதானே? நான் முதலாவதாக உங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வந்தபோது, உங்களை போன்றவர்கள் மத்தியில் வந்தபோது எனக்கு என்ன இருந்தது என்பதை நான் உங்களிடத்தில் கூறப்போகிறேன். நான் சரியாக இங்கேதான் இந்தியானாவில் மிஷவாக்கா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தேன். நான் முதல் முறையாக கண்ட பெந்தேகோஸ்தே ஜனங்களின் கூட்டம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பெந்தேகோஸ்தே அசம்பிளிகள் என்று அழைக்கப்பட்டனர் என நினைக்கிறேன். அல்லது அந்த விதமாக ஏதோ காரியம். அற்புதமான ஜனக்கூட்டம். இப்பொழுது அவர்கள் தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு ஐக்கிய பெந்தேகோஸ்து என்று அவர்கள் மற்றவரிடத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்டனர். காரணம், தண்ணீர் ஞானஸ்தானத்தில் உண்டான விவாதமே. அது அவர்களை எந்த ஒரு பாய்மானமாய் ஆக்குகிறதில்லை. அங்கே அநேக அசலான பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றபடியினால் தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்த மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆக அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆக யாருக்கு கிடைத்தது? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அங்கேதான் காரியம். உங்களால் அதை மறந்து அவர்கள் ஒருவிதமாய் இருக்க விரும்பினால் அவர்களுடைய வழியிலே அவர்களை போகவிடுங்கள். நீங்கள் உங்களுடையதில் தொடர்ந்து போய் சகோதரராக இருங்கள். அவ்வளவுதான். அதை செய்தது என்னவென்றால் அவர்களுக்குள் பிளவுகளை உண்டாக்கி பிரிந்து போக செய்து, புரிகின்றதா என்ன? பிளவுபடுத்திக் கொண்டு கிழித்துக் கொண்டும் சகோதரத்துவத்தை உடைத்துக் கொண்டும் வெளியேறிக் கொண்டும் உங்களுக்குள்ளாகவே பிரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இல்ல ஐயா, நாங்கள் பிரிந்திருக்கவில்லை, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அது சரி. ஆனால் நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது நான் அந்த ஜனங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு சாதாரண சிறிய பழைய தெற்கத்திய பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வெளிவந்தவன். அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று நான் அங்கே போனேன். அவர்கள் கரங்களை கட்டிக்கொண்டு அவர்களில் ஒருவன் என்று கூற நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னே என்று நான் நினைத்தேன். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அங்கு யாரோ ஒருவர் ஊடாக அவ்வளவு கடினமாக நடனமாடிக்கொண்டு வந்தார். நான் என்ன சபை பண்பு, இப்படிப்பட்டதான காரியங்களை நான் கேட்டதே இல்லையே என்று நினைத்தேன். நான் அப்படியே அவர்களை சுற்றி சுற்றி பார்த்துக் கொண்டே இருந்தேன். சரி, இந்த ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் என்னதான் சம்பவித்ததோ என்று வியந்தேன். இப்பொழுது என்னுடைய ஜீவிய கதையை நான் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் இந்த கூட்டத்தை குறித்து கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் சொன்னதே இல்லை. ஜனங்கள் முன்னிலையில் இதை நான் கூறினதே இல்லை. உங்களுடைய ஒலிப்பதிவு பெட்டியிலே வேண்டுமானால் நீங்கள் இதை அழித்து விடலாம். ஏன், உங்களால் அப்படி செய்யக்கூடும். இதில் நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். சரி, இந்த ஜனங்கள் நான் என் ஜீவியத்திலே கண்ட மிகவும் சந்தோஷமானவளாய் இருந்தார்கள் என்று நான் நினைத்தேன். அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படவே இல்லை. பாப்டிஸ்டுகளாகிய நாம் சற்று வெட்கப்படுகிறோம். ஓரிலொரு பொழுது உங்களுக்கு தெரியுமே, புரிகின்றதா? அவர்கள் ஜெபிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும் விசிறி பின்னால் போய்விடுவது, உங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் அந்த ஜனங்களோ அப்படி வெட்கப்படவில்லை. சகோதரனே, உள்ளே எல்லாம் வெளியே எல்லாம் அவர்கள் மேலே எல்லாம் சுற்றிலும் அவர்கள் மார்க்கத்தை உடையவர்களாயிருந்தார்கள். நான் மேடையின் மேல் ஏறினேன். அந்த இரவு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அது ஒரு கன்வென்ஷன். அதில் எல்லா பிரசங்கிமார்களும் மேடையின் மேல் வரவும் என்று கூறினார்கள். அவர்கள் அதை இங்கே வடக்கில் வைத்தார்கள் என்றால் தெற்கத்திய ஜிம் குரோ சட்டமாகிய கருத்தவர்களின் பிரச்சினை இருந்தது. ஆகையால் அவர்கள் எல்லாருமாக எல்லா இடத்திலும் இருந்து அங்கே வந்து கூடினர். ஆக நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த பகல் இரவு முழுவதுமாக எல்லா பிரசங்கிமார்களும் பேச நான் கேட்டேன். அவர்கள் ஏதோ ஒரு மூத்த பிரசங்கியாரை சொன்னார்கள். அவர் ஒரு கருத்த மனிதர். அவர் வந்து தலையை சுற்றிலும் ஒரு வளையம் போன்று கொஞ்சம் தலைமை அவருக்கு இருந்தது. இந்த விதமாக ஒரு நீண்ட பிரசங்கியார் ஆடையை அணிந்தவராய், வெல்வெட் கழுத்துப்பட்டையை உடையவராய்,
அந்த உஷ்ணமான நேரத்தில் வந்தார்.
பாவம் அந்த ஏழை மனிதன் இன்றைவிடமாக அங்கே வந்தார். அவர், என்னுடைய அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்று மேடையின் மேல் இருந்தவர்களில் நான் தான் வாலிபமான பிரசங்கி. ஆக அதற்கு பின்னர் அவர், நான் உங்களிடத்தில் கூறுகிறேன் என்று அவருடைய பேசும் பாகத்தை யோபிலிருந்து, அதாவது நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது என்பதை எடுத்தார். மற்ற எல்லா பிரசங்கிமார்களும் கிறிஸ்துவை குறித்து வழக்கமாக செய்வது போல பிரசங்கித்தார்கள். நான் அதையெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வயதானவர் அப்படி செய்யவில்லை. அவர் நேராக உலகம் உண்டாவதற்கு 10,000 வருடங்களுக்கு முன்னர் அக்கறைக்கு போய்விட்டார். அவர் நேராக பரலோகத்திற்கு சென்று அங்கிருந்து நேராக வானத்தினூடாக இறங்கி என்ன நடக்கிறது என்று பிரசங்கித்தார். பகல் பொழுதில் நடப்பவர்களை மற்றவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இவரோ பரலோகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பேசினார். அவர் கிறிஸ்துவை திரும்பவும் நேராக உள்ள வானவெளியில் கொண்டு வந்து திரும்ப எங்கோ நித்தியத்துக்கு கொண்டு போய்விட்டார். ஏன், 5 நிமிடம் கூட அவர் பேசவில்லை. அதற்குள்ளாக ஏதோ காரியம் அவரை அப்படியே பற்றிக் கொண்டது. உயரே ஆகாயத்தில் குதித்தார். 2 பாதிரட்டைகளும் ஒன்று சேர்த்து இடித்து சத்தமிட்டு ஹுப்பி என்றார். இங்கே எனக்கு இருக்கின்ற அளவிற்குத்தான் அவருக்கு அங்கே இடம் இருந்தது. ஆனால் அவரோ, நான் பிரசங்கிப்பதற்கு இங்கே போதுமான இடமில்லை என்று கூறி அவர் போய்விட்டார். 80 வயதுள்ள ஒரு மனிதனுக்கு அதனால் அப்படி செய்ய கூடுமானால் அது எனக்கு என்ன செய்யுமோ? எனக்கு அதுதான் தேவை. எனக்கு தேவையானதெல்லாம் அதுவே என்று நான் நினைத்தேன். ஆனால் என்னை பற்றிக் கொண்டது இதுதான். நாம் இப்பொழுது பேய்ப்பு சாசுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னை பற்றிக் கொண்டது என்னவென்றால், நான் 2 மனிதர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒருவன் ஒரு பக்கத்திலும் இன்னொரு பக்கத்திலும். ஆவியானது ஊற்றப்படும் போது அந்த இருவரும் எழுப்புவார்கள், அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள், சத்தமிடுவார்கள். அவர்களுடைய வாயை சுற்றிலும் வெண்மையாகிவிடும். எனக்கு மட்டும் அது கிடைத்திருந்தால் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். புரிகின்றதா? ஓ, நான் அதை அவ்வளவாய் விரும்புகிறேன். நான் அப்படியே சோழ வயலுக்கு சென்றேன். நான் என் ஜீவிய கதையை உங்களிடம் கூறியிருக்கிறேன். நீங்கள் அதை புத்தகத்தில் வாசித்திருக்கிறீர்கள். நான் இரவு முழுவதுமாக அங்கேயே தூங்கினேன். அடுத்த நாள் அதை சோதித்து பார்க்கும்படி நான் திரும்பி வந்தேன். காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு வழி இருந்தது. அது ஒருவருக்கும் தெரியாது, தேவனுக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். அது என்னவென்றால், நான் ஒரு உவமையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய ஆவியை சந்திக்கப் போவேன். நீங்கள் அதை நேராக இங்கேயே மேடையின் மேல் பார்க்கலாம். புரிகின்றதா? ஆக பின்னர் அந்த 2 மனிதர்களில் ஒருவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் மிக நெருக்கமாக சேர்ந்து உட்காருவார்கள். நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இருவருமாக கரத்தை பற்றிக் கொண்டு நடனமாடுவார்கள், சத்தமிடுவார்கள். ஓ என்ன, அது எனக்கு மிகவும் தத்துருவமாக இருக்கிறதே என்று நான் நினைத்தேன். நான் ஒருவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். அவர் மிக நல்ல மனிதன், நல்ல பண்பாடுள்ள மனிதன். அவரிடம் நான், நீர் ஒரு ஊழியக்காரனா என்றேன். அதற்கு அவர், இல்லை ஐயா, நான் வெறுமனே ஒரு அங்கத்தினன் என்றார். அவருடைய ஆவியை பிடிக்கும்படியா நான் சம்பாஷணையை சிறிது தொடர்ந்தேன். புரிகின்றதா? அவருக்கு அது தெரியவில்லை. ஒருவருக்கும் அது தெரியாது. நான் அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் நான் அதை கூறினதற்கு முன்பாக அதை நான் கூறினதே இல்லை. ஆனால் நான் அதை கண்டறிந்த பின்னர் அது உண்மை என்றும், அவ்வளவு பரிபூர்ணமான கிறிஸ்தவ மனிதன் என்றும் ஒலித்தது. அந்த மனிதன் முற்றிலுமாக ஒரு தேவனுடைய பரிசுத்தவான். சகோதரனே, அது அருமையாக இருக்கிறது என்றேன். ஆனால் அதில் இருக்கும் வினோதமான பகுதி என்னவென்றால், அந்த இன்னொரு மனிதனை நான் கண்டு பற்றிக் கொண்ட போது அது முரண்பாடாக இருந்தது. அவனுடைய மனைவி இல்லாத ஒரு ஸ்திரீயோடும் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அது உண்மை. ஒரு தரிசனத்தில் நான் அந்த விதமாய் கண்டேன். ஓ என்ன, அந்த விதமாய் இருக்க முடியாது என்று எண்ணினேன். அந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த ஆவி தவறாதாய் இருக்கிறது. அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான் என்று நான் நினைத்தேன். எனவே அந்த இரவன்று நான் கூட்டத்துக்கு சென்றேன். ஆசீர்வாதங்கள் விழுந்து கொண்டிருந்தன. நானே தேவனிடத்தில் ஜெபித்தேன். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர், அது பரிசுத்த ஆவிதான் என்று எனக்கு சாட்சி பகிர்ந்தார். இந்த மனிதனின் மேல் விழுந்த அதே ஆவிதான் அந்த மனிதனின் மேலும் இருந்தது. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது இருவருமாக எழும்பி சத்தமிட்டு கூச்சலிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷைகளில் பேசி நடனமாடுவார்கள். நான் சொன்னேன், கர்த்தாவே, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே. இது சரியாக இருக்க கூடும் என்பதற்கு வேதத்தில் இதை என்னால் எங்கேயும் காண முடியவில்லையே. ஒரு கால் நான் வஞ்சிக்கப்பட்டேனோ என்றேன். புரிகின்றதா? வேதாகமத்தில் நான் கடினமான அடிப்படை தத்துவக்காரன். அது இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். புரிகின்றதா? நான் சொன்னேன், கர்த்தாவே, உமக்கு தெரியும் என்னுடைய நிலைமை.
நான் இதை உம்முட வார்த்தையில் கண்டாக வேண்டும். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
பரிசுத்த ஆவி இந்த மனிதனின் மேல் விழும்போது அந்த மனிதனின் மேலும் விழுகிறது. அவர்களில் ஒருவன் பரிசுத்தவான், இன்னொருவனும் மாய்மாலக்காரன். அது அப்படித்தான் என்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியும், அந்த மனிதனை எடுத்து அவனுக்கு அதை நிரூபித்திருக்கலாம், அல்லது அவரை அங்கே நின்று அதை குறித்து அவரிடத்தில் கூறியிருக்கலாம். அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே, நேற்றிரவு சரியாக அங்கே இதுபோன்று உட்கார்ந்திருந்தார். ஒரு போலியானவனே அன்றி வேறொன்றுமில்லை. இதுவரை போலியான வேறொருவன் உட்கார்ந்திருந்தான் என்றால் இவனே ஆவான்.
நான் அதை அப்பொழுதே கூறியிருக்க வேண்டும், ஆனால் எலும்பு நின்று வீண் சந்தடியை துவங்கி இருப்பான். எனவே கூட்டத்தின் நிமித்தமாக நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன், ஆனால் நான் அவரை அறிவேன்.
ஆமையா, அவர்கள் இருவர், அவர்களில் ஒருவன் சரியாக அங்கே பின்னால் அன்றொரு இரவு உட்கார்ந்திருந்தான். இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவன், உண்மையான குற்றம் காண்பவன். நான் அவர்களை பார்த்திருக்கிறேன்.
ஆனால் நீங்கள் அப்படி செய்வீர்களானால் உள்ளே தொந்தரவு துவங்கும். நான் அதை பலமுறை செய்திருக்கிறேன், நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அதெல்லாம் சரி, தேவன் அறிவார், அவரே நியாயாதிபதி.
அவர்கள் என்னை ஒருமுறை அழைக்கட்டும், அப்போது ஏதோ காரியம் சம்பவிக்கிறது நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், அவர்கள் அழைக்கட்டும் என்ன.
அந்த பிசாசை போன்று அந்த பிசாசு வெளியே வரும்படி நான் அழைக்கவே இல்லை. அவன் என்னிடத்தில் வந்து என்னை சவாலு கிடைத்தான். அப்பொழுதுதான் தேவன் கிரியைக்குள்ளாக இறங்கினார். பாருங்கள், அது சரியே, என்ன சம்பவித்தது என்று நீங்களே கண்டீர்கள்.
சரி, நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன், ஆனால் அது எனக்கு கூட்டத்தை கஷ்டமாக்கினது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அந்த ஆவியானது நேராக என்னை நோக்கியே வந்தது. பாருங்கள், எனவே நான் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன்.
ஆனால் இப்பொழுது இந்த மனிதர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
அது சுமார் 2 அல்லது 3 வருடங்கள் கழித்து இந்தியானாவில் உள்ள கிரீன்மில் என்ற இடத்தில் உள்ள கவுட் ரிசர்வேஷன் சாரணர் ஒதுக்கீட்டிற்கு நான் போயிருந்தபோது சம்பவித்தது. அங்கே உள்ள ஒரு பழைய குகைக்குள்ளாக போய் அங்கே நான் ஜெபிக்கப் போயிருந்தேன்.
அங்கே இருந்தபோது நான், கர்த்தாவே, அந்த ஜனக்கூட்டத்தாருக்கு என்னதான் ஆனது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே.
என் ஜீவியத்தில் நான் கண்டவர்களில் மிகவும் அருமையான ஜனங்கள் இவர்களே, ஆனால் அது எப்படி தவறான ஆவியாக இருக்க முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
என்னுடைய இருதயத்தின் நேர்மையை நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை எப்படி நேசிக்கிறேன் என்றும் எப்படி உம்மை சேவித்தேன் என்றும் நீர் அறிந்திருக்கிறீர்.
என்னோடு இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அதே ஆவிதான் அந்த ஜனங்கள் மேல் இருந்தது. இங்கே அது அந்த மனிதனின் மேல் இருந்தது. அங்கேயும் அதேவிடமாக இருக்கிறதே என்று கூறினேன். எனவே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் இறங்கி வந்து எனக்கு அதை காட்டினார். இங்கேதான் அது இருக்கிறது. அது முதலாவதாக வேத வார்த்தையின்படியாய் இருக்க வேண்டும்.
அவர் என்னிடத்தில், உன்னுடைய வேதத்தை கரத்தில் எடு என்றார்.
10 நிமிடங்களுக்கு நான் அந்த வேதாகமத்தை அப்படியே பிரித்திருந்தேன். அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் வரவில்லை.
நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். அவர் மீண்டுமாய் எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு திருப்பி வாசிக்க துவங்கு என்றார்.
நான் வாசிக்கலானேன்.
தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிர்களை முளைப்பிக்கும் என்றிருந்தது. முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமோ சபிக்கப்படுவது ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று கூறுவது மட்டுமாய் வாசித்தேன். நான் சரியாக அந்த இடத்தில் புரிந்து கொண்டேன்.
அங்கே அது இருக்கிறது. தேவனுக்கு நன்றி உரித்தாகுக, அங்கே அது இருக்கிறது என்று நான் எண்ணினேன். புரிகின்றதா?
இப்பொழுது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு கூறினார் இல்லையா?
இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாலும் வெந்தை கோஸ்துக்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள், கை உயர்த்தினீர்கள்.
அவர் சொன்னார், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் நித்திரை பண்ணுகையில் என்றார். அதாவது அவனுடைய இளைப்பாறுதல் மரணம் இடையே, புரிகின்றதா? அவன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து வயலில் களைகளை விதைத்தான் என்றார். களைகள் என்றால் என்ன? புல்பூண்டுகள், முட்கள் முதலான காரியங்கள். போதகர்கள் இந்த களைகள் வளர்கின்றதை கண்டபோது நாங்கள் போய் அதை பிடுங்கி எடுப்போம் என்றார்கள். அதற்கு வீட்டெஜமான், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கோதுமையும் கூட பிடுங்கி விடுவீர்கள், அவைகள் இரண்டையும் சேர்ந்து வளர விடுங்கள் என்று கூறினார்.
இங்கே ஒரு கோதுமை வயல் இருக்கிறது. அதில் பலவித கொடிகளும் முட்செடிகள் குறுக்குகள் இருக்கிறது. அது சரியானே? ஆனால் இப்பொழுது உள்ளே அங்கே அதற்குள்ளாக கோதுமை இருக்கிறது.
இப்பொழுது மழை அடிக்கடி பூமியின் பெய்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது.
இப்பொழுது மழை எதற்காக பெய்கிறது? முள்ளுக்கும் குறுக்குக்கும் தண்ணீர் பாய்ச்ச அல்ல, இப்பொழுது வெடிப்பாயிருந்து உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். கொடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக அல்ல, மழையானது கோதுமைக்காகவே அனுப்பப்பட்டது. ஆனால் புல் பூண்டும் முள்ளும் குறுக்கும் கூட கோதுமையை போன்று அவ்வளவு தாகமாயிருக்கிறது. கோதுமை மேல் விழுகின்ற அதே மழைதான் களைகளின் மேலும் விழுகிறது. அந்த சிறிய பழைய களையானது இந்த விடமாக நேராக நிமிந்து நின்று சந்தோஷித்து களி கூர்ந்து கொண்டு அந்த கோதுமையானது செய்யும் அளவுக்கு ஏற்றால் போல் நிமிந்து நிற்கும். ஆனால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அங்கேதான் காரியம். புரிகின்றதா? இப்பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மலைமாலக்காரனையும் ஆசீர்வதிக்கலாம். அது அர்மீனியர்களாகிய உங்களில் சிலரை அடித்திருக்கும், ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. அதுதான் உண்மை. பரிசுத்தமாகுதல் போதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஆனால் அதே ஆவியானது மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது. ஆனால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். நான் இங்கே தேடி பார்த்து போய் கோதுமையை இங்கே கொண்டு வருவேனே, ஆனால் அதனோடு களைகள் சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. கோதுமையின் மேல் விழுந்த அதே மழையினால் அவைகளும் ஜீவிக்கின்றன. மழையானது களைகளுக்காக அனுப்பப்படவில்லை, கோதுமைக்காகவே அனுப்பப்பட்டது. மழையானது வயலில் மேல் விழுகின்றபடியினாலும் களைகள் அந்த கோதுமை வயலில் இருப்பதினாலும் மற்றவைகள் எவ்வளவு லாபத்தை அதனால் பெற்றுக் கொள்ளுகின்றதோ அதை களைகளும் பெற்றுக் கொள்ளுகின்றன. கோதுமையை ஜீவனோடு வைக்கின்ற அந்த மழையே களைகளையும் ஜீவனோடு வைக்கின்றது. இயற்கையில் காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் நாம் போதிப்பது போன்று ஆவிக்குரியவைகளுக்கு அது பாவனையாயிருக்கிறது. அதோ அது இருக்கிறது. பேய் சாஸ்திரம், பேய்கள் கிறிஸ்தவத்தை பாவனை செய்கிறது, இருப்பினும் ஆசீர்வாதத்தோடு செய்கிறது. சகோதரரே, உங்களால் எடுத்துக்கொள்ள முடிந்தால் அது ஒன்றும் வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் அல்ல. புரிகின்றதா? புரிகின்றதா? அது சத்தியமாயிருக்கிறது. எனவே சத்தமிட முடிந்த காரணத்தினால் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை. நான் ரட்சிக்கப்பட்டது போன்று உணர்கின்ற காரணத்தால் நான் ரட்சிக்கப்படவில்லை. இந்த வேதாகமத்தில் உள்ள நிபந்தனைகளை நான் நிறைவேற்றின காரணத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று இயேசு கூறினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது உண்மையே. அந்த நிபந்தனையின்படியாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவன் அபிதமாய் கூறியிருக்கிறார். யாரோ ஒருவர் ஒரு அடிக்கின்ற முழக்கமான பலத்த காற்று என்னுடைய முகத்தில் அடித்ததன் காரணமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறியிருந்தால் அது அற்புதமானது. ஆனால் அது வந்து முகத்தில் அடிப்பதற்கு முன்பாக அந்த அடிக்கின்ற முழக்கமான பலத்த காற்று எங்கிருந்து வந்ததென்று நான் அறிய விரும்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது பலத்த அடிக்கின்ற காற்று உங்கள் மேல் அடித்த பின்னர் நீங்கள் எந்த விதமான ஜீவியம் செய்யப் போகிறீர்கள்? புரிகின்றதா? பாருங்கள், உங்களுடைய கனிகளால் நீங்கள் அறியப்படுவீர்கள். எனவே பிசாசுகளால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிரிய செய்ய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவளை நோக்கி பாருங்கள், இங்கேதான் பின்மாறி மழைக்காரர்கள் உங்களில் யாராவது இங்கு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக நான் எதையாகிலும் கூறினால் என்னை மன்னியுங்கள். அசெம்பிளிஸ் பாப்டிஸ்ட் அல்லது மற்ற யாரையும் குறை கூறுவதற்கும் அதிகமாக நான் உங்களுக்கு எதிராக கூற மாட்டேன். சத்தியம் என்னவோ அது சத்தியமாகவே இருக்கிறது. நீங்கள் எங்கே தவறிவிட்டீர்கள் என்றால் அந்த மனிதர்கள் காரியங்கள் முதலானவைகளிலிருந்து நீங்கள் தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். அதுதான், அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஒன்றும் கரம் வைத்து நியமித்து அனுப்பப்படுபவர்கள் அல்ல. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசியாகவே பிறக்கின்றார்கள். புரிகின்றதா? வேதாகமத்தில் தீர்க்கதரிசனம் வரம் இருக்கிறது. தீர்க்கதரிசன வரத்திற்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையேதான் உங்களுடைய தவறு இருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவிழம் பற்றினார். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு 9 விதமான வரங்கள் உண்டு. அவைகள் அதற்குள் கிரியை செய்கிறது. அது ஒரு கால் இன்றிரவு இந்த ஸ்திரீயின் மேல் இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவளுடைய எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் இல்லாதிருக்கலாம். ஒரு கால் இந்த முறை அந்த ஸ்திரீயின் மேல் இருக்கலாம், அடுத்த முறை இந்த மனிதனின் மேல் இருக்கலாம், ஒரு கால் பின்னால் இருக்கின்ற அந்த மனிதனின் மேல் அடுத்த முறை இருக்கலாம். அதனால் அது அவளை ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்காது. அது எந்த ஒருவரையும் ஒரு தீர்க்கதரிசி ஆக்காது. அது உனக்குள்ளாக இருக்கும் ஒரு தீர்க்கதரிசன வரமாயிருக்கிறது. அந்த மனிதன் அல்லது அந்த தீர்க்கதரிசனமானது சபைக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னர் ஆவிக்குரிய 2 அல்லது 3 நியாயாதிபதிகளால் அது சரியானதா என்று சோதித்து அறியப்பட வேண்டும். அது சரிதானே? பவுல் கூறியுள்ளபடி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இன்னொருவனுக்கு ஏதாவது காரியம் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இந்த நாளின் உபதேசத்தின்படியாய் அதை பார்க்கும்போது அது முழு கூட்டத்தையும் தீர்க்கதரிசிகளாயாக்கும். இல்லை, பெந்தெகோஸ்து சபையே, காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தாமே கொழுப்பு வைத்திருக்கிறோம். நாம் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வேதத்தின்படியாய் சரிபடுத்தி வைக்கும்ட்டாய் தேவனால் உள்ளே வர முடியாது. சரியா? நீங்கள் சரியான பாதையை எடுக்க வேண்டும். வரைபடத்தினூடாக காரியங்களை நன்றாக கவனித்து பார்க்காமல் நீங்கள் எப்படி ஒரு வீட்டை கட்டப் போகிறீர்கள்? புரிகின்றதா? நீங்கள் சரியாக துவங்க வேண்டும். இப்பொழுது அங்கே பார்க்கும்போது ஏசாயா, மோசே என்ற தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நின்றதை நீங்கள் கண்டிருக்க முடியாது. ஒருவன் எதிர்த்து நின்றான். ஒரு நாள் கோரா மோசையோடு தர்க்கம் செய்ய முயற்சித்தான். தேவன் மோசையிடத்தில், உன்னை விலக்கிக் கொள், நான் பூமியை பிளக்கப் போகிறேன் என்றார். ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிறான். வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே உள்ளவைகள். அது குழந்தையிலிருந்தே தேவனுடைய முன்குறிக்கப்பட்டதாயிருக்கிறது. எல்லா காரியங்களும் தொடர்ந்து பரிபூர்ணமாய் அவர் சத்தியம் என்று கூறினபடியாய் சரியாய் அப்படியே இருந்து ரூபகாரப்படுத்தப்பட்டு வெளிக்கொண்டு வரப்பட்டது. அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசனத்திற்கு வரும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசன வரமோ சபைக்கு உள்ளாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில்தான் என்று நீங்கள் இப்பொழுது கூறலாம். ஓ இல்லை, புதிய ஏற்பாடும் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் இருக்கிறது. அகபு ஒரு புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஆவான். பாருங்கள், தீர்க்கதரிசன ஆவி அங்கே ஊற்றப்பட்டு அதை குறித்து பவுலுக்கு கூறுகின்றதை பாருங்கள். இதோ அகபு எருசலேமிலிருந்து வந்து பவுலை கண்டு அவனுடைய அறையிலே கச்சையை கட்டி அப்படியே திரும்பி கர்த்தர் உரைக்கிறதாவது, இந்த கச்சையை அணிந்திருக்கிறவனை கட்டுகளோடு எருசலேமுக்கு கொண்டு செல்வார்கள் என்றான். எழுப்பினின்று என்ன சம்பவிக்கும் என்று முன்னறிவித்த அகபு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி வரத்தை உடைய ஒரு மனிதன் அல்ல. சுகமளிக்கும் வரமும் மற்றெல்லா வரங்களும் என்னுடைய பெந்தெகோஸ்தே நண்பனே, நீங்கள் அதை எல்லாம் குழப்பிவிட்டீர்கள். இந்த வரங்கள் எல்லாம் சபையில் இருக்கிறது. சபையில் இருக்கும் எந்த நபருக்கும், சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட எவருக்கும் இருக்கிறது. ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். சரி, என்னிடத்தில் சுகமளிக்கும் மரம் இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம். வேதம் கூறுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஒவ்வொரு நபரும் ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபியுங்கள். நாம் ஒரு பிரிந்திருக்கும் கூட்டம் அல்ல, நாம் ஒன்று திரண்ட கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம். புரிகின்றதா? சில சமயங்களில் அங்கே பிசாசுகள் அப்படித்தான் கிரியை செய்கின்றன. இப்பொழுது பவுல் என்ன கூறியிருக்கிறான் என்பதை கவனியுங்கள். ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான், இன்னொருவன் வியாக்கியானிக்கிறான். அவன் என்ன கூறினாலும் சபையானது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நிதானித்து அறியப்பட வேண்டும். அது வெறுமன வேத வார்த்தைகளை திருப்பி கூறுவதல்ல, அல்லது அது போன்ற ஏதோ காரியமும் அல்ல. தேவன் கூறினதையே திருப்பி கூறுபவர் அல்ல. ஆனால் அது சபைக்கு ஒரு எச்சரிப்பாயிருக்கும். நல்ல நியாயாதிபதிகள், நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோம், அது கர்த்தரால் ஆனது என்று கூறினால், இரண்டாவதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் என்று கூறினால், ரெண்டு மூன்று சாட்சிகளால் காரியங்கள் நிலைபெறப்படும். அதற்கு பின்னர் சபை அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக போய் ஆயத்தப்படுத்தும். அண்டவிடமாய் கூறின காரியம் நிறைவேறுதலுக்குள் வரவில்லை என்றால் அப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது என்பதாகும். அது சரியே. அப்படியே அது நிறைவேறுமானால் அப்பொழுது தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் அங்கேதான் நன்றாய் கவனித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எனவே பலவந்தம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். எனக்கு நீல கண்கள் இருக்கும்போது என்னால் பழுப்பு நிற கண்களை உடையவனாய் என்னை ஆக்கிக் கொள்ள முடியாது. பாருங்கள், நீல நிற கண்களோடு நான் திருப்தி அடைய வேண்டும். ஆவிக்குரிய ஜனங்களின் ஆதிக்கத்தில் அங்கேதான் பிசாசுகள் கிரியை செய்வான். இதோ ஆழமான ஏதோ இங்கே நமக்கு வருகிறது. அதிக ஆழம் அல்ல என நம்புகிறோம். இங்கே 1 சாமுவேல் 28 நான் சில வேத வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என விரும்புகிறேன். நான் பேய் பிசாசுகளை கொண்டு வந்து அவைகள் சபைக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறது என்பதையும், இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையான காரியத்திற்கும் பிசாசு எவ்வாறு ஒரு போலியானதை உடையவனாயிருக்கிறார் என்பதையும் இப்பொழுது நான் காட்ட விரும்புகிறேன். வேதாகமத்தின் பிரகாரமாக பிசாசுகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வருகின்றது, அவைகள் பாவனை செய்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம். நான் கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று ஜனங்கள் கூறும் பொழுது அநேக சமயங்களில் நாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிவித்திருக்கிறோம். ஏன்? பிசாசுகளும் அதே காரியத்தை விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு நான் தெரிந்து கொள்வதை பற்றி பேச விரும்புகிறேன். அதற்கு பிறகு ரட்சிப்பு என்றால் என்னவென்பதை அறிந்து கொள்வீர்கள். புரிகின்றதா? நீங்கள் ரட்சிப்பு என்பதனோடு செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. முதலாவதாகவோ அல்லது கடைசியாகவோ அல்லது எந்த ஒரு காரியமோ நீங்கள் அதனோடு செய்ய வேண்டியதில்லை. நிபந்தனையின்றி தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். அது ஆழத்தில் மூழ்கிவிட்டது இல்லையாப்பா? நாம் இப்பொழுது அதை தியானிக்கையில் நீங்கள் அதை உங்களுடைய ஒழுங்கிலிருந்தே எடுத்துவிடலாம் போலிருக்கிறது. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாயிருந்தான், சரிதானே? ஓ, ஆபிரகாம் வாக்குத்தத்தை உடையவனாயிருந்தான். ஆபிரகாம் ஒரு மகத்தான மனிதன் என்ற காரணத்தினால் தேவன் அவனை அழைத்தாரா என நான் யூகிக்கிறேன். இல்லை ஐயா. அவன் பாபிலோனில் இருந்து வந்தான். கல்தேயருடைய நாட்டில் உள்ள ஊர் என்னும் பட்டணத்தில் இருந்து தேவன் அவனை அழைத்து அவருடைய உடன்படிக்கையை நிபந்தனையின்றி அவனோடு செய்தார். நான் உன்னை ரட்சிக்கப் போகிறேன், உன்னை மாத்திரமல்ல ஆபிரகாமே, உன்னுடைய வித்தையும் நிபந்தனையின்றி ரட்சிக்கப் போகிறேன். தேவன் ஒரு உடன்படிக்கையை மனிதனோடு செய்தார். ஒவ்வொரு முறையும் மனிதன் அவனுடைய உடன்படிக்கையை உடைத்து போடுகிறான். மனிதன் தேவனோடுள்ள அவனுடைய உடன்படிக்கையை ஒருபோதும் கை கொண்டதில்லை. நியாயப்பிரமாணம் கை கொள்ளப்படவே இல்லை. அவர்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாமற் போயிற்று. கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை அவர்தாமே உடைத்தார். ஏனென்றால் கிருபையானது ஏற்கனவே ஒரு இரட்சகரை அளித்திருக்கிறது. மோசே தப்பிக்கொள்ள ஒரு போக்கை அளித்தான். அதற்கு பின்னரும் ஜனங்கள் ஏதாவது காரியத்தை இன்னமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஏதாவது காரியத்தை செய்து தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று அறிந்தும் மனிதன் ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அது அவனுடைய இயல்பாக இருக்கிறது. தான் நிர்வாணி என்று அவன் அறிந்த மாத்திரத்தில் ஏதேன் தோட்டத்தில் அவன் அத்தி இலைகளால் அரைக்கட்சிகளை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். அது சரிதானே? ஆனால் அது கிரியை செய்யாது என்று அவன் கண்டறிந்தான். ஒரு மனிதன் தானாக செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. காலங்களின் ஊடாக தேவன் உங்களை நிபந்தனையின்றி ரட்சிக்கிறார். அதற்கு பின்னர் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் அங்கே இருந்தான், கடந்து போனான். தேவன் அவனுக்கு பாலஸ்தீன தேசத்தை கொடுத்து அதை விட்டு வெளியே போகக்கூடாது என்று கூறியிருந்தார். பாலஸ்தீனாவை விட்டு வெளியேறுகிற எந்த யூதனும் பின்வாங்கி போனவனாவான். அங்கேயே தரித்திருக்கும்படி தேவன் அவனிடத்தில் கூறியிருந்தார். தேவன் ஏதோ காரியத்தை செய்யும்படியா உங்களிடத்தில் கூறி நீங்கள் அதை செய்யவில்லையானால் அப்பொழுது நீங்கள் பின்வாங்கி போனீர்கள். அது சரிதானே? சரி. ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஒரு வறட்சி வந்தது. அங்கே தங்கியிருப்பதற்கு பதிலாக ஆபிரகாம் அங்கே இருக்கவில்லை. அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அவன் சாராளை கூட்டிக் கொண்டு 300 மைல்களுக்கு அப்பால் ஓடிப்போனான். இதை குறித்து பேச நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். இன்னொரு தேசத்திற்கே போனான். அவன் அங்கே சென்றபோது அப்பொழுது அந்த மகத்தான ராஜாவாகிய அபிமெலேக்கு அங்கே இருந்தான். அவன் ஒரு வாலிபமானவன். அவன் ஒரு மனைவியை தேடிக்கொண்டிருந்தான். ஆக அவன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை கண்டு அவள் மேல் காதல் கொண்டான். ஆபிரகாம் அவனிடத்தில் நீ என்னுடைய சகோதரி என்றும் நான் உன்னுடைய சகோதரன் என்றும் அவனிடத்தில் கூறு என்று கூறினான். அது அபிமெலேக்கு திருப்தியாயிருந்தது. எனவே அவன் சரி, நாம் அவளை நேராக இங்கே மாளிகைக்கு கொண்டு வருவோம் என்றான். ஸ்திரியானவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என யூகிக்கிறேன். அடுத்த நாள் அவன் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான். அபிமெலேக்கு ஒரு நல்ல மனிதன், ஒரு நீதியான மனிதன். அன்றிரவு அவன் நித்திரை செய்கையில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ ஒரு செத்த மனிதனுக்கு இணையாயிருக்கிறாய், நீ கொண்டு வந்திருக்கிற ஸ்திரீயானவள் இன்னொரு மனிதனுடைய மனைவியாயிருக்கிறாள் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், இன்னொரு மனிதனுடைய மனைவி. அதற்கு அவன், கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தின் நேர்மையினர் அறிவீர். ஒரு நீதியான பரிசுத்தமான மனிதன், என்னுடைய இருதயத்தின் நேர்மையினர் அறிவீர். அந்த மனிதன், அவள் என்னுடைய சகோதரி என்று என்னிடம் கூறினான். அவள் என்னுடைய சகோதரன் என்று அவளை அடையினிடத்தில் கூறவில்லையா என்று கூறினான். உன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தை நான் அறிவேன். அந்த காரணத்தினால் எனக்கு விரோதமாய் நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆனால் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று கர்த்தர் கூறினார் என்று அவன் கூறினான். அல்லேலூயா. அவன் என்னவாயிருந்தான்? பின்வாங்கி போனான். ஒரு சிறிய பொய் பேசும் பயந்தாங்கொல்லி, அது சரிதானே? ஓ இல்லை, அங்கே ஒன்றும் சிறிய வெள்ளை பொய் ஏதும் கிடையாது. ஒன்று அது கரும் பொய், அல்லது அது பொய்யே அல்லாமல் இருக்க வேண்டும். அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவள் என்னுடைய மனைவியாக இருக்க அவளை அவனுடைய சகோதரி என்று ஒரு அப்பட்ட பொய்யை கூறினான். சுற்றி வளைத்து பேசுதல், பின்வாங்கி போனான். இங்கே ஒரு நீதியான மனிதன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை நீர் அறிவீர் என்று கூறினான். ஆனால் அபிமெலேக்கு, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், ஆனால் அவளை திருப்பி கொண்டு போ, அவன் உனக்காக ஜெபம் செய்யட்டும், அவன் என்னுடைய தீர்க்க தரிசி, நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் என்றார். ஆம், பின்வாங்கி போன ஒருவன் பொய்யன், ஆனால் அவன் என்னுடைய தீர்க்க தரிசி. அது உண்மையா? அது வேதாகமமாக இருக்கிறது. உடனே கால்வினிஸ்ட் கொள்கை பக்கமாக அதிக தூரம் சென்று விடாதேயுங்கள். ஒருமுறை கிருபிக்குள்ளானால் எப்பொழுதும் கிருபிக்குள்ளாகவே என்பது. ஏனென்றால் நீங்கள் அவமானத்துக்குள்ளாகி விடுவீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது ஒரு நிமிடம், இந்த வாரத்தில் நாம் நேரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசி அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். அதனால் நீங்கள் ஏதோ தவறான காரியத்தை செய்துவிட்டதால் நீங்கள் என்றென்றைக்குமா இழந்து விட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். கனிகள் தங்களை குறித்தே சாட்சி பகரும், அங்கேதான் காரியம். இப்பொழுது நாம் இங்கே தேசத்திற்குள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன், 6 வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரீமினாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். என்னால் இங்கே சற்று நேரம் இதன் பேரில் பேசக்கூடும். அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்னோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட ரெண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவலாச்சிதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறது காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதே அந்த தீர்க்கதரிசியின் சால்வை நிச்சயமாக. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தரனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையினால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழராகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது உங்களில் அநேகருக்கு இது மிகவும் நன்றாக அறிந்த ஒரு பகுதி. நாம் நேராக இக்காரியத்திற்குள் போக விரும்புகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் இதற்குள்ளாக போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு சமயத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்பட்டான். ஏனென்றால் அவன் தீர்க்கதரிசிகளோடு தீர்க்கதரிசனம் உரைத்தான். போதகர்களே, இது சரிதானா? இங்கே இந்த மனிதன் பின்வாங்கி போனான், அது சரிதானே? ஆனால் நினைவிருக்கட்டும், சாமுவேல் சவுலிடத்தில், நாளை தினம் நீ என்னோடு கூட இங்கு இருப்பாய் என்று கூறினான். காலம் ஒரு முன்னரே போய்விட்டான். பாருங்கள், சரியா? நீங்கள் தேவனில் அக்கறை காட்டவில்லை என்றால் தேவன் உங்களை பூமியிலிருந்து எடுத்து விடுவார். கொரிந்தியருக்கு எழுதி நிருபத்தில் எப்படி பவுல் அந்த ஜனங்களை ஒழுங்கில் அமர்த்துகிறான் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் முதலானவைகள் உங்கள் மத்தியில் இல்லை என்பதனாலும், எப்படியாய் நீங்கள் எந்த ஆவிக்குரிய வரத்திலும் குறைவில்லாதவளாய் இருக்கிறபடினாலும், நான் முதலாவதாக உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளான ஸ்தானத்திலே அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் லேசாக சம்மட்டியால் அடிக்க துவங்கி அவர்களுடைய ஸ்திரீ பிரசங்கிமார்களை குறித்து அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர்கள் கர்த்தருடைய மேஜையில் எப்படி புசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினான். ஒருவன் அவனுடைய தகப்பனின் மனைவியோடும் கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனிடத்தில் பவுல் அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று கூறினான். பாருங்கள், அதுதான் காரியம். சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. பாபத்தின் காரணமாக அவர்கள் காலத்துக்கு முந்தி போய்விட்டார்கள். தேவன் உன்னை வழியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டார். அப்படியாய் நீங்கள் எடுக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளமாயிருக்கிறது. எனவே இப்பொழுது இங்கே கவனியுங்கள். சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் அல்லது தீர்க்கதரிசிகளின் மத்தியில் இருந்தான் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இப்பொழுது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் அவன் பின்வாங்கி போனான். அவனுடைய கரத்திலிருந்த ராஜ்யம் இரண்டாக கிடிக்கப்பட்டு தாவீதின் கரத்தில் பொருத்தப்பட்டது. தேவன் அவனை கலசித்தின் எண்ணெயினால் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்தார். கவனியுங்கள், அப்பொழுது தேவனிடத்திலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ள அங்கே மூன்று வடிகள் இருந்தன. முதலாவதானது தீர்க்கதரிசி, இரண்டாவதானது ஒரு சொப்பனம், மூன்றாவதானது ஒரு ஊரீமின் தும்மீம். அவைகளும் பதிலளிக்கவில்லை. இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஒரு ஆவிக்குரிய சொப்பனம் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஊரீம் தும்மீம் என்னவா இருந்தது என்பதை அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு தெரியும், அன்றொரு நாள் நான் ஊரீம் தும்மீமை குறித்து என்ன என்று ஒரு மனிதனிடம் கேட்டேன். அந்த ஊரீம் தும்மீம் என்னவா இருந்தது என்பதை அவனால் எனக்கு கூற முடியவில்லை. நிச்சயமாக தேவன் இவைகளின் மூலமாக பதில் அளித்துக் கொண்டிருந்தார். புரிகின்றதா? பிசாசு அவை ஒவ்வொன்றுக்கும் போலியான ஒன்றை உண்டாக்கினான். மாந்திரீகன், கள்ள தீர்க்கதரிசி, ஒரு பளிங்கு உருண்டை நோக்குதல். இப்பொழுது ஊரீம் தும்மீம் ஆரோனின் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஊரீம் தும்மீம் அந்த கற்களால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் அதை தேவாலயத்தில் தொங்க வைத்திருந்தனர். அவர்களுக்கு நிச்சயம் இல்லாதிருந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பாக போவார்கள். அது தேவனுடைய சித்தந்தானா அல்லது இல்லையா என்பதற்கு மாறுத்தரமாக ஒரு ஒளி அந்த ஊரீம் தும்மீம் மேல் பிரகாசிக்கும். ஊரீம் தும்மீம் பதிலளிக்கவில்லை என்றால் இப்பொழுது தேவனிடத்திலிருந்து அது வருகின்ற நேரடியான பதிலாகும். இப்பொழுது இந்த நாளின் ஊரீமின் தும்மீம் ஒரு பளிங்குக்கள் உருண்டியை எடுத்து குறி சொல்லுகிறவன் அதை போன்றதை ஒரு பாவனையாக்குகிறான். அது போலியான காரியம். தேவன் திரியேகத்தில் இருக்கிறார். தேவனுடைய வல்லமைகள் திரியேகமாய் இருக்கிறது. பிசாசு ஒரு திரியேகத்தில் இருக்கிறான். அவனுடைய வல்லமைகள் திரியேகத்தில் இருக்கிறது. வேதத்தை கொண்டு என்னால் அதை நிரூபிக்க முடியும். இன்றைக்கு பிசாசு அந்த பளிங்குகள் உருண்டையைத்தான் ஊரீம் தும்மீமாக உபயோகப்படுத்துகிறான். அந்த கள்ள தீர்க்கதரிசி இன்றைக்கு மீண்டுமாய் வந்திருக்கிறான். இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒருவன் அல்லது மாந்திரிகன் அல்லது அங்கே எங்கோ இருக்கின்ற குறி சொல்லுகிறவன் பிசாசின் பட்சத்தில் தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது அப்படியானால் இன்றைய ஊரீம் தும்மீம் வேதாகமமாக இருக்கிறது. யாருக்காவது ஒரு தீர்க்கதரிசனமோ அல்லது ஒரு சொப்பனமோ அருளப்பட்டு அது வேதாகமத்தோடு ஒத்துப்போகவோ அல்லது எதிரொலியாகவோ இல்லை என்றால் அது பொய்யானதாகும். அதை விசுவாசியாதேயுங்கள். வெகு நாட்களுக்கு முன்பல்ல, இந்தியாவிலிருந்து ஒரு மனிதர் என்னிடத்திற்கு வந்தான். நான் அங்குதான் போக ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு அருமையான சிறு பிரசங்கி. அவன், சகோதரன் பிரண்ணாம், நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு ஸ்திரீ பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாள். அவள் ஒரு இனிமையான அருமையான ஸ்திரீ. அவள் நாலு முறை மனமுடித்தவள், நான்காவது புருஷனோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். சரி, அது எப்படி இருக்கக்கூடும் கர்த்தாவே என்றேன். அவன் தொடர்ந்து, நான் தேவனிடத்தில் சென்று, ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். தேவன் என்னிடத்தில், நான் உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கப் போகிறேன் என்றார். அவன் தொடர்ந்து, நான் ஒரு சொப்பனம் கண்டு அதில் என்னுடைய மனைவி விபச்சாரத்தில் ஜீவிக்கின்றதை கண்டேன். அவள் என்னிடத்தில் திரும்பி வந்து, ஓ விக்டர், நீர் என்னை மன்னிப்பீரா, நீர் என்னை மன்னிக்க மாட்டீரா என்றால் நான் அதற்கு சொப்பனத்தில் நிச்சயமாக நான் உன்னை மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்வேன் என்றேன். அதற்கு தேவன், இப்பொழுது நான் அதைதான் செய்தேன், பாருங்கள் நான் மன்னிக்கிறேன் என்றார் என்று கூறினான். நான் சொன்னேன், விக்டர், உங்களுடைய சொப்பனம் மிகவும் அருமையானதாக இருந்தது, ஆனால் பிசாசரி உங்களுக்கு கொடுத்தான் என்றேன். அவன் அதற்கு ஏன் என்று கூறினான். நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை, அவள் முற்றிலுமாக விபச்சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள், நான்கு புருஷர்களோடு அவள் ஜீவிக்க முடியாது, சரியா? அவள் அதை விட்டுவிட்டு மீண்டுமாக அவளுடைய முதல் புருஷனண்டைக்கு போகிறாள். துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னும் மோசமாகிவிட்டது. அவள் எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் தனியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னேன். அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்று உங்களுக்கு தெரியும். எனவே உன்னுடைய சொப்பனம் தவறானது என்று கூறினேன், இதனோடு அது ஒத்துப்போகாது என்றேன். ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்த போது அவர்கள் பேசி அந்த தீர்க்க தரிசனம் உண்மையானதா என்று பார்க்க விரும்பினால் அவர்கள் அதை ஊரின் தும்மி முன்பாக வைப்பார்கள். தேவ சத்தம் அந்த ஊரின் தும்மி மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தால் அப்பொழுது அது முற்றிலுமானதாகும், சத்தியமாகும். ஒரு மனிதன் வியாக்கியானத்தை கொடுத்து, ஒரு சொப்பனத்தை கொடுத்து, வேதாகமத்திலிருந்து ஏதாவது காரியத்தை கொடுத்து அல்லது வேறேதாவதையோ கொடுத்து அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அது தவறானது. இந்த நாளின் ஊரின் தும்மீம் அங்கே இருக்கிறது. வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்னர் ஊரின் தும்மீம் இருந்தது போன்று தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. அது தேவனுடைய நேரடியான சத்தமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்பொழுது ஒரு விதமான பயபக்தியாய் உணர்கிறேன். என்னை ஒரு மூடபக்தி வைராக்கியன் என்று எடுக்க வேண்டாம். அப்படி செய்வீர்களானால் எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். நான் ஒன்றும் எழுச்சி அடையவில்லை. அது சரி, இங்கே இருக்கிறது சத்தியம், தேவனுடைய வார்த்தை. நீர் எந்த விதமான சொப்பனம் கண்டிருந்தாலும் அல்லது எந்த விதமானதொரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. அது தேவனுடைய வார்த்தையா இல்லை என்றால், அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அது தவறானது. இன்றைக்குள்ள தொந்தரவு அதுதான். ஒருவன் ஒரு சொப்பனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு தரிசனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் அந்நிய பாஷை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாக இருக்கிறான். அது முழு காரியத்தையும் அவ்வளவாய் குழப்பி, எல்லா காரியங்களையும் அவ்வளவாய் குழப்பி, உங்களுக்கு ஸ்தாபனங்களை உண்டாக்கி எல்லா காரியங்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை திரும்பவுமாய் ஒரு முடிவான அஸ்திவாரத்துக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, அது உண்மை. சபைகள் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் கூறுகிறான், ஓ இயேசுவானவர் ஒரு வெள்ளி குதிரையின் மேல் வருகிறார், நான் அவரை ஒரு தரிசனத்தில் கண்டேன் என்று அந்த பாவனையில் ஒரு சபையை உண்டு பண்ணுகிறார்கள். ஓ அல்லேலூயா, அவர் ஒரு மேகத்தின் மேல் வருகிறார். அவர்கள் அந்த விதத்தில் ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறார்கள், அவைகளை உடைத்து பிரித்து ஒருவரை ஒருவர் அதே போன்று நீங்கள் அதை செய்யும்போது உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியா இல்லை என்பதைதான் இது காட்டுகிறது. அது சரியே, நாம் சகோதரர்கள், நாம் ஒருவரோடொருவர் சேர்ந்திருக்க வேண்டும், நாம் ஒருவர் இன்னொருவருக்கு அவசியமாயிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், சவுல் பின்வாங்கி போனான், அவன் தொடர்ந்து போகிறான். தேவன் அவருடைய முகத்தை அவனிடமிருந்து திருப்பிக் கொண்டார். அவனோ தொடர்ந்து போய் தீர்க்க தரிசிகளிடத்தில் விசாரித்தான். தீர்க்க தரிசிகள் போய் தீர்க்க தரிசனம் உரைக்க முயற்சித்தார்கள். தேவன் அதை அறுத்து போட்டார். ஒரு தரிசனத்தையும் அருளவில்லை. தீர்க்க தரிசி வெளியே வந்து என்னால் முடியவில்லை, இல்லை உம்மை குறித்து அவர் ஒரு காரியத்தையும் என்னிடம் சொல்லவே இல்லை என்றான். சரி, அதற்கு பின்னர் அவன், கர்த்தாவே எனக்கு ஒரு சொப்பனம் தாரும் என்றான். இரவுக்கு பின் இரவு ஒரு சொப்பனமும் வரவில்லை. அதற்கு பின்னர் அவன் ஊரின் தும்மிமுக்கு போய், ஓ தேவனே, நான் தீர்க்க தரிசனத்தில் முயற்சித்தேன், நான் சொப்பனங்களை முயற்சித்தேன், இப்பொழுது நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் அது செய்வீரா என்றான். இல்லாமற் போயிற்று, அதன் மேல் ஒளி பிரகாசிக்கவில்லை. அதன் பிறகு அவன் ஒரு மந்திரக்காரியிடம் தாழ்வானதை மட்டமானதை நாடினான். அவன் மாறுவேடம் அணிந்து கொண்டு குனிந்து நகர்ந்து அவளிடம் உள்ளே சென்றான். இந்த ஸ்திரீயானவள் போய் சாமுவேலின் ஆவியை மேலே அழைத்தாள். இப்பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், அது சாமுவேல் அல்ல என்று அநேகர் கூறினார்கள். ஆனால் அது சாமுவேல் என்று வேதாகமம் கூறுகிறது. அது சாமுவேலே தான். நீங்கள் அதை புரிந்து கொண்டதே விரோதமாயிருக்கிறது. ஆனால் அது சாமுவேல் தான் என்று வேதம் அந்த விதமாக கூறுகின்றது. அந்த அஞ்சனம் பார்க்கிறவளால் அவனை அழைக்க முடியும். அவள் சாமுவேலை அழைத்தால் சாமுவேல் வேறு எங்கேயோ இருந்தான். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவனாயிருந்தான். இன்னும் அவருடைய தீர்க்கதரிசியின் சால்வையை தன்மேல் அணிந்திருந்தான். ஆகவே சகோதரனே, நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் மறுத்தவர்களா இல்லை, நீங்கள் எங்கேயோ வேறு எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேய்சாஸ்திரத்தை இன்னும் சற்று ஆழமாய் கொண்டு போக சிறிது நேரம் இதிலே நிற்போம். அவள் ஒரு பிசாசி, ஆனால் அவள் மறித்த ஆவிகள் இருக்கும் உலகத்தோடு நெருங்கின தொடர்பு கொண்டவளாயிருக்கிறாள். இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை காட்டிலும் மறித்த ஆவிகளின் உலகத்தை குறித்து உண்மையாகவே அதிகமாய் அறிந்த மாந்திரிகர்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். இருப்பினும் அவள் ஒரு பிசாசாயிருந்தார். வேதாகம நாட்களில் காரியம் அந்த விதமாகவே இருந்தது. இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபொழுது அங்கே பேராசிரியர்களும் பண்டிதர்களும் போதகர்களும் இருந்தார்கள். அவர்களில் சிலர் தலை சிறந்தவர்களாயிருந்தனர். இன்றைக்கு நம்மால் உண்டு பண்ணக்கூடிய குருமார் பள்ளிகளை காட்டிலும் மேலான பள்ளிகளிலிருந்து வெளிவந்தவர்கள் பரிசுத்தமுள்ள பெயர் பெற்ற மனிதர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு லேவியனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும், எல்லா விதத்திலும் நீதிமானாய் காணப்பட வேண்டும். அப்படியாய் இருந்தும் பணிபாதரட்சிகளை குறித்து ஒரு முயல் அறிந்திருப்பதற்கும் மேலாக அவனால் தேவனை பற்றி அறிந்திருக்க முடியாது. இயேசுவானவர் வந்தபோது அவரை அடையாளம் கண்டுகொள்ள அவன் தவறி போனான். அவன் இயேசுவை பார்த்து பிசாசி என்றான். அவர் ஒரு பெயர்செபுல் பிசாசுகளின் இளவரசன் என்று கூறினான். அது சரிதானே. இடம் வருகிறது மட்டரக மாதிரியான ஒரு பிசாசு. அது ஒரு மனிதனை அங்கே எங்கோ கல்லறை ஸ்தூபிகள் முதலானவைகள் அவைகளில் கட்டி வைத்துக் கொண்டிருந்தது. அவைகளை வெளியே கொண்டு வரும்படி கூறினார். அந்த பிசாசு, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் பரிசுத்தரான தேவனுடைய குமாரன் என்று கூறினது. அது சரிதானே. மந்திரக்காரர்கள் பிசாசுகள் இவைகள் அவரை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் போது கல்வி கற்றவர்களும் வேத சாஸ்திர பிரசங்கிமார்களும் அவரை பெயெல்செபூலாய் அடையாளம் கண்டுகொண்டார்கள். இவைகளில் எது சரியானது, பிசாசுகளா அல்லது போதகர்களா? பிசாசுதான் சரி. சகோதரனே, இன்றைக்கு அது அதிகமாக மாறிபோகவில்லை. அவர்கள் தேவனுடைய வல்லமையை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் போதிக்கப்பட்டிருந்தாலும் அதொன்றுமில்லை. நீங்கள் அதை பறையடித்து உங்களுக்குள்ளாக செலுத்தலாம். தேவன் பெரிய வார்த்தைகளில் இல்லை, தேவன் உத்தமமான இருதயத்தில் இருக்கிறார். ஒருகால் நீங்கள் இங்கே நின்று எனக்கு என்ன என்று புரியாதது போன்று பெரிய வார்த்தைகளை பேசலாம். அது உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாக கொண்டு போகாது. இந்த காரியங்களை கூறுவதற்காக உங்களுடைய பிரசங்கங்களை திருப்பி திருப்பி கூறி பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அது உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாக கொண்டு போகாது. நீங்கள் அதனோடு படுத்துக் கொள்ளும் அளவுக்கு அகராதியை கற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் அது உங்களை தேவனிடம் நெருக்கமாய் கொண்டு போகாது. சாதாரணத்தில் உள்ள ஒரு தாழ்மையான ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம், இதுதான் உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாய் கொண்டு போகும். அது உண்மையே. ஆமேன். ஒரு தாழ்மையான இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். இப்பொழுது உங்களுடைய அச்சிரங்களை நீங்கள் அறிந்திருந்தாலும் அக்கறை இல்லை. அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. வெறுமனே ஒரு தாழ்மையான இருதயம். ஒரு தாழ்மையான இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். கல்வியில் அல்ல, பள்ளிகளில் அல்ல, வேத சாஸ்திரத்தில் அல்ல, குருமார் பள்ளிகளில் அல்ல, இந்த மற்ற வித்தியாசமான ஸ்தலங்களில் அல்ல, பெரிய வார்த்தைகளில் அல்ல, அல்லது முதல் தரமான சிறந்த ஸ்தலங்களில் அல்ல. தேவன் மானிட இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். உங்களையே உங்களால் தாழ்த்தி அதிக சாதாரணமாய் கொண்டு வந்தால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் மகத்தானவர்களாக ஆகலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். உங்களுடைய வயல்களெல்லாம் இங்கே கோதுமையினால் நிறைந்திருக்கிறதை நான் காண்கிறேன். மணிகள் நிறைந்திருக்கும் முழுமையான கோதுமை கதிர் எப்பொழுதும் வணங்கினவாறுதான் இருக்கும். ஒரு சிறிய பழைய குச்சியோ தலை தூக்கி நிற்கும். எல்லாம் தெரிந்தது போன்று சுற்றி சிறகடிக்கும். அதன் தலையில் அதை அது வைத்திருக்கவில்லை. தங்கள் தலையில் அவ்வளவு அதிகமாக வைத்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஜனங்களில் பெரும்பாலானோர் அண்டவிடமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்திலோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லது ஒரு பரிசுத்த தலையோ அதிகாரத்துக்கு தலைமணங்கி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கும் நேற்றையைப் போலவே மாறாதவராய் அவர் இருக்கிறார். ஓ, அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். நிச்சயமாக ஒரு சரித்திர ஆதாரத்தின்படியாக, ஆனால் அது ஒரு சரித்திர காரியம் அல்ல. ஜனங்கள் எழுப்பி நின்று, ஓ நான் பெந்தேகோஸ்துகளுக்கு ஒரு மகத்தான பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதல் முதலிய காரியங்கள் இருந்தபோது நான் அதை விசுவாசித்தேன் என்று கூறி ஒரு தீயை வரையலாம். ஒரு உறைந்து கொண்டு போகும் மனிதன் வரையப்பட்ட தீயில் குளிர்காய முடியாது, வரையப்பட்ட படத்தில் உஷ்ணம் இருக்காது. ஆண்டவிடமாய்தான் அவர்கள் இருக்கிறார்கள். மாறாதவராய் இருந்தால் இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது? அது வரையப்பட்ட தீயாயிருக்கிறது. குளிரினால் உறைந்து கொண்டிருக்கும் யாரோ ஒருவரிடம், அவர்களுக்கு இருக்கிற அந்த மகத்தான தீயை பார் என்று கூறுங்கள். ஏன்? அது உனக்கு சூடுண்டாக்காது. பெந்தேகோஸ்தே என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்ப கால சாட்சியிலே அவர்கள் எதை உடையவளாயிருந்தார்கள்? இன்றைக்கு நாம் எதை உடையவளாயிருக்கிறோம்? இந்த காரியங்களை எல்லாம் தேவன் சரிப்படுத்தி சபையானது கூட்டி சேர்ந்து வைத்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலை விடுங்கள். தெய்வீக சுகத்திற்கான விசுவாசத்தையே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எல்லாவற்றையும் முறுக்கி வைத்திருக்கிறோம். ஒன்று இந்த விடமாக, ஒன்று அந்த விடமாக என்று. டாக்டர் இன்னார் இன்னார் அது இதுதான் என்று கூறுகிறார். சரி, என்னுடைய போதகரோ அவர் இதுதான் அது என்று கூறுகிறார். கொஞ்சம் முன்னர் ஒரு ஸ்திரீ அது வெறும் ஒரு போலி என்று என்னுடைய போதகர் கூறினார் என்றால், நான் என்ன விரும்புகிறேன் என்றால், அவளுடைய போதகர் ஒருமுறை இங்கே வருவாரானால் யார் போலியானது என்பதை நாம் பார்த்து விடலாம். ஆம், யார் போலியானவன் என்பதை நாம் பார்க்கலாம். வந்து பாரும், அதை முயற்சித்து பாரும். இங்கே வெகு நாட்களுக்கு முன்பல்ல, டெக்சாஸில் உள்ள ஹார்லிங்கனில் அங்கே எங்களுக்கு ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. நான் அங்கே போயிருந்த பொழுது அங்கே பெரிய விளம்பர அடையாளங்கள் எல்லா மோட்டார் வாகனங்களின் மேலும் அன்றிரவு இருந்தது. அதில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் அங்கே வந்து என்னை ஒரு போலியானவர் என்று வெளிப்படையாக காட்டப் போகிறார்கள் என்றிருந்தது. ஆக அங்கு எங்கோ டெக்சாஸில் ஒரு சிறு பெண் சுகப்படுத்தப்பட்டாள். அவள் ஏதோ அந்த பக்கமாக நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 1000 மைல்களுக்கு அப்பால் பால் ஹாண்டில் அருகே இருந்தால், இதுவோ இந்த பக்கமாக ஹார்லிங்கனில் இங்கே எல்லை அருகே நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரன் பாக்ஸர் இடத்தில் வந்து, சகோதரன் பிரன்ஹாம், நீ இப்படிப்பட்ட ஒரு நீசதனமான ஜனங்களை பார்த்திருக்க மாட்டீர். சுமார் 4 அல்லது 5000 பேர்கள் வந்திருக்கின்றனர். பின்னர் எங்கும் சுற்றி புலனாய்வு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேடையின் மேல் வந்து நீர் ஒரு போலியானவன் என்று உம்மை வெளிப்படுத்தி காட்டப் போகிறார்களாம் என்றார். அதற்கு நான், அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றேன். அவர் தொடர்ந்து, அன்றொரு இரவு சுகப்படுத்தப்பட்ட அந்த சிறிய பெண் உங்களுக்கு தெரியுமே என்றார். நான் என் அறைக்கு போய்க் கொண்டிருந்தேன். ஏதோ சத்தமிடுகின்றதை கேட்டு சுற்றுமுற்று பார்த்தேன். யாரோ தாக்கப்படுகிறார்கள் போலும் என்று எண்ணினேன். அது ஒரு பெண்ணாயிருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். நான் அப்படியே திரும்பி அவளண்டை போய் சீமாட்டி என்ன விஷயம் என்றேன். அங்கே 2 சிறிய பெண்கள், சுமார் 17-18 வயது உள்ளவர்கள், ஒருவர் மேல் ஒருவர் கரம் கோர்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் சகோதரன் பிரண்ணாம் என்றார்கள். அவர்களுக்கு என்னை தெரியும் என்பதை அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு அவள், நான் இவளை அங்கே இருந்து கொண்டு வந்தேன். அவள் பைத்தியக்கார விடுதியில் சேர்க்கப்பட வேண்டியவளாய் இருந்தாள் என்றால், டெக்சாஸ் லூபாக்கில் நடந்த கூட்டத்தில் ஒரு சிறிய பெண் வந்திருந்தாள். அவள் சொன்னாள், எனக்கு தெரியும், இவளை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நீர் அவளுக்காக ஜெபம் செய்வீரானால் தேவன் சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினாள். என்ன ஒரு விசுவாசம் என்று நான் எண்ணினேன். நான் அவளிடத்தில், இப்போது சகோதரி, நீங்கள் ஒரு மஞ்சள் நிற ரோஸ்டர் வண்டியில் இங்கு வந்தீர்கள் இல்லையா என்றேன். அதற்கு அவள், ஆம் என்றாள். நான் சொன்னேன், உன்னுடைய தாயார் ஒரு நோயாளி என்று. அவள் அதற்கு, அது சரியே என்றாள். நான் சொன்னேன், நீங்கள் மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் என்று. அதற்கு அவள், அது முற்றிலுமாய் உண்மையே என்றாள். நான் சொன்னேன், நீங்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஏறக்குறைய உங்களுடைய வாகனம் கவிழ்ந்தது. நீயும் இந்த பெண்ணும் வந்து கொண்டிருக்கும் போது வீதியானது பாதி கான்கிரீட்டும் பாதி ஆஸ்பால்ட்டுமாக இருந்த இடத்தில் ஒரு வளைவை நீங்கள் திரும்பும் போது இருவருமாக சிரித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றேன். அதற்கு அவள், சகோதரனாம், அது உண்மை என்றாள். நான் சொன்னேன், கர்த்தர் உரைக்கிறதாவது அந்த பெண் சுகமாக்கப்பட்டாள் என்றேன். அடுத்த நாள் அவள் அந்த பட்டணத்தை சுற்றி எல்லாரிடமும் அதை கூறி இக்காரியத்தை கொளுத்திவிட்டாள். நிச்சயமாக அங்கே அவளை யாருக்கும் தெரியாது. அவள் அந்த நிலையில் இருந்தாளா அல்லது இல்லையா என்பதும் அவர்களுக்கு தெரியாது. பின்னர் சகோதரன் பாக்ஸ்டர் இடத்தில், சகோதரன் பிரண்ணாம், அந்த பெண்கள் அவர்களுடைய பெட்டிகளை ஆயத்தப்படுத்துகின்றனர் என்றார். இந்த ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. எங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் குறைந்துவிட்டது. அதை குறித்து அவர் என்னிடம் பேசுவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த பெண்களில் ஒருத்தி $900 முந்தின தினம் காணிக்கையாக போட்டிருந்தால் அந்த பணத்தை அவர்கள் மேலாக போட்டிருக்கிறார்கள். அது அவருக்கு தெரியாது. இந்த நாள் மட்டுமாக அது தெரியாது. ஆனால் அதை நான் அறிவேன். புரிகின்றதா? அதெல்லாம் சரிதான் என்று தேவன் என்னிடம் கூறியிருந்தார். சகோதரன் பேக்ஸ்டர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு காணிக்கை எடுக்கும்படி என்னை அனுமதியும். இங்கே ஏதோ ஒரு சில தெய்வீக சுகமளிப்பவர்கள் வந்து இந்த ஜனங்களிடம் காணிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், ஒன்றுமில்லை. இல்லை ஐயா, நீங்கள் அதை செய்ய போவதில்லை. சகோதரன் பேக்ஸ்டர், நீங்கள் பணத்திற்காக இந்த விதமாக செய்தால் சகோதரர்களாக கரம் குலுக்கிவிட்டு நான் தனியாக போக வேண்டிய நேரம் இதுவாக இருக்கும். புரிகின்றதா என்று கூறினேன். நான் சொன்னேன், நீர் அதை செய்யாதேயும். 1000 மலைகளின் மேல் இருக்கும் அத்தனை கால்நடைகளும் மற்றெல்லா காரியங்களும் அவருக்கு சொந்தமானது. நான் அவருக்கு சொந்தமானவன். அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்றேன். அவர் சரிதான் என்றார். அந்த இரவன்றே அவர், சகோதரர் பெண்ணாம், இங்கே பாரும், இங்கே பாரும், இங்கே ஒரு உரை இருக்கிறது. அதன் பேரில் ஒரு பெயரும் இல்லை. அதில் சரியாக $900 இருக்கிறது. நமக்கு இருக்கின்ற சரியான பற்றாக்குறை அவ்வளவேதான் என்று கூறினார். நான் சகோதரன் பேக்ஸ்டர் என்றேன். அதற்கு அவர் என்னை மன்னியும் என்றார். ஆக அது அந்த பெண்தான் என்று அப்பொழுது அறிந்து கொண்டேன். சகோதரன் பேக்ஸ்டர் அடுத்த நாளன்று சகோதரன் பிரணாம் அவர்கள் அங்கே அவர்களுடைய துணிகளை எல்லாம் அழுது கொண்டு மூட்டை கட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றார். நான் என்ன விஷயம் என்றேன். நீர் அங்கே போய் என்னவென்று பார்ப்பது நலம் என்றார். நான் அவர்கள் இருந்த அறைக்கு சென்றேன். நான் அவர்கள் எந்த அறையில் இருக்கிறார்கள் என்றேன். நான் அங்கே போய் அந்த கதவை தட்டினேன். நான் அழுது கொண்டிருக்கிறதை கேட்டேன். நான் கதவை தட்டினேன். அந்த பெண் கதவை திறந்து, ஓ சகோதரன் பிரணாம், நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த எல்லா தொல்லையும் உங்களுக்கு செய்தது நான் தான் என்று கூறினார். நான் அதற்கு, தொல்லையா, என்ன விஷயம் சகோதரி என்றேன். அதற்கு அவள், அந்த புலனாய்வு அதிகாரிகளை உங்கள் பின்னே அனுப்பினது நான் தான் என்று கூறினார். அதற்கு நான், ஓ, அது உண்மைதானா என்றேன். அதற்கு அவள், ஆம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அதிகமாய் இந்த பட்டணத்தை சுற்றிலும் இன்று சாட்சி முதலானவளை கூறினேன் என்றார். நான் இல்லை என்றேன். அதற்கு அவள், சகோதரன் பிரண்ணா, புலனாய்வு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். உம்மை இன்றிரவு அங்கே அம்பலப்படுத்தப் போகிறார்கள் என்றாள். நான் சொன்னேன், நான் தவறாக ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருந்தால் நான் அம்பலப்படுத்தப்பட வேண்டியவன்தான். புரிகின்றதா? நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் அம்பலப்படுத்தப்பட வேண்டியதா இருந்தால் நாம் அது செய்வோம். புரிகின்றதா? இந்த வேதாகமத்தைக் கொண்டு நான் ஜீவிக்கிறேன். இதுதான் இங்கே என்னுடைய தற்காப்பாய் இருக்கிறது. புரிகின்றதா என்றேன். அதற்கு அவள், நான் வருந்துகிறேன். நான் என்ன செய்தேனோ அது செய்தாகிவிட்டது என்றால், நான் சகோதரி நீங்கள் ஒருபோதும் ஒன்றும் செய்யவில்லை என்றேன். அதற்கு அவள், உமக்கு அங்கே போவதற்கு பயமாக இல்லையா என்றால், நான் இல்லை என்றேன். அதற்கு அவள், புலனாய்வு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் என்றால், நான் சரி, இதற்கு முன்பு அவர்கள் என் கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். பெயர் திரு அல் ஃபெரார் என்று கூறினேன். கேப்டன் அல் ஃபெரார் வாஷிங்டனில் உள்ள டாகோமாவில் அந்த துப்பாக்கி சுடும் அரங்கத்தில் அவர் மனமாறினது உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். கூட்டங்களுக்கு அவர் வந்து, நான் இந்த மனிதனை 2 வருடங்களாக பின்தொடர்ந்தேன். பொருளாதாரத்தை குறித்து கேள்விப்பட்டேன். எல்லா இடத்திலும் அதன் ஊடாக சென்று பார்த்தேன். அது உண்மையாயிருக்கிறது. இன்றிரவு நீங்கள் ஒரு மத வைராக்கியனுக்கு செவி கொடுக்கவில்லை, நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள். காவல் படையில் இருக்கும் ஒரு மனிதன் அவனுடைய பிள்ளையை, நான் ஒரு வைத்தியனை வைத்து அந்த பிள்ளையை பரிசோதித்து பார்த்துவிட்டு பின்னர் அவனை ஜப வரிசையில் அனுப்பினேன். அந்த பிள்ளைக்கு என்ன கோளாரோ அதை அப்படியே பிள்ளையிடத்தில் கூறி அதற்கு என்ன சம்பவித்ததென்றும் கூறி, இன்னும் 8 நாட்களில் அந்த பிள்ளை திரும்ப பள்ளிக்கு செல்லும், அது ஒரு இளம்பிள்ளை வாதம் என்றார். 8ஆம் நாளன்று பிள்ளை பள்ளிக்கு திரும்பினது என்று கூறினார். அவர் சொன்னார், நான் அவரை 2 வருடம் பின்தொடர்ந்தேன். 1000கணக்கான ஜனங்கள் முன்னிலையில் இதை கூறினார். அது சியட்டில் கூட்டம். அதன் புகைப்படம் உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் ஏதோ மதப்பற்றுள்ள அறகுறைக்கு செவி கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று கூறினார் கேப்டன் அல் ஃபெரார். அடுத்த நாள் நான் அவரை தேவனிடத்தில் வழிநடத்தினேன். அவர் அங்கே அந்த துப்பாக்கி சுடும் அரங்கத்தில் அங்கு ஒரு பெரிய இடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். ஒரு கால் இந்த மனிதனும் அதே காரியத்தை செய்வானோ என்று நான் கூறினேன். ஆக அவள், நீர் அங்கு போக பயப்படுகிறீரா என்றாள். நான் சொன்னேன், பயமா? ஏன், நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இதை செய்யும்படி தேவன் என்னை அனுப்பியிருக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? யுத்தத்தை செய்ய போகிறவர் அவர்தானே, நான் அல்ல என்று. எனவே நான் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் விலகியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் அந்த இரவு கூட்டத்துக்கு சென்றோம். இடம் நிரம்பி வடிந்தது. அந்த இடத்தின் பாதுகாவலர் என்னிடத்தில் வந்து, சங்க பிரன்ஹாம் அவர்களே, நான் 10 மெக்சிகன் பிள்ளைகளை வாடகைக்கு பொருத்தி இருக்கிறேன். இங்கே பாருங்கள் சங்க பிரன்ஹாம், ஒரு மத வைராக்கியன் மார்க்கத்தான் என்று இன்றிரவு புலனாய்வு அதிகாரிகளால் அம்பலமாக்கப்பட போகிறீர். அல்லது அதை போன்று ஏதோ காரியம், ஒவ்வொரு மோட்டார் வாகனத்தின் மேலும் விளம்பரங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி இங்கே போடும்படிக்கு 10 பிள்ளைகளை வாடகைக்கு பொருத்தி இருக்கிறேன் என்று கூறினார். ஓ, அந்த மனிதனை அப்படியே கட்டி பிடிக்கலாம் போன்று உணர்ந்தேன். நான் சொன்னேன், கவலைப்படாதீர் ஐயா, தேவன் அவனை பற்றி பிடித்துக் கொள்வார், பாருங்கள், அவனை அப்படியே விடுங்கள் என்று. எனவே அவன் அங்கே வந்தான். அந்த இரவு நாங்களும் உள்ளே வந்தபோது அதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என்னுடைய அறைக்குள் சென்றேன். சகோதரன் பாக்ஸ்டர் நம்பிடுவாய் என்ற பாடலை பாடினார். அவர் சொன்னார், இப்பொழுது இன்றிரவு நாங்கள் எல்லாரும் மேடையை விட்டு போக வேண்டும் என்று சகோதரன் பிரன்ஹாம் சொல்லுகிறார். நான் போய் பின்னாக கடைசி வரையில் உட்காரப் போகிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, இன்றிரவு மேடையின் மேல் அவரை அம்பலப்படுத்த அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கடினமான யுத்தங்களில் நான் அவரை கண்டிருக்கிறேன். தேவன் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டதை நான் கண்டிருக்கிறேன். நான் வெறுமனே பின்னாக போய் உட்காரப் போகிறேன் என்றார். நான் நடந்து மேலே போனேன். நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு சிறிய வெளியீட்டை வாசித்தேன். அன்றிரவு நான் மேடையின் மேல் புலனாய்வு அதிகாரிகளால் நான் அம்பலப்படுத்தப்பட போகிறேன் என்று இருந்தது. அந்த அதிகாரிகள் இப்பொழுது முன் வந்து இங்கே இந்த மேடையின் மேல் என்னை அம்பலப்படுத்த விரும்புகிறேன் என்றேன். நான் தொடர்ந்து, சுவிசேஷத்தின் பாதுகாப்பில் இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் இங்கே வந்து என்னை அம்பலப்படுத்துங்கள் என்று கூறினேன். ஒரு கால் அவர்கள் இன்னும் வரவில்லை போலும் என்றேன். நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் புறப்படுவதற்கு முன்னதாகவே என்னுடைய மேலறையில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அவர் ஏற்கனவே காட்டிவிட்டார். நான் சொன்னேன், வேண்டுமானால் இன்னும் கொஞ்ச காலம் நான் காத்திருக்கிறேன், நாம் ஒரு பாட்டை பாடலாம் என்றேன். யாரோ ஒருவர் மேடையின் மேல் வந்து ஒரு பாட்டு பாடினார். நான் சொன்னேன், திரு புலனாய்வு அதிகாரியே, நீர் உள்ளே இருக்கிறீரா அல்லது வெளியே இருக்கிறீரா? அம்பலப்படுத்தும்படியாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் முன்னால் வாரும் என்றேன். ஒருவரும் வரவில்லை. அது எங்கே இருக்கிறது என்று வியந்து கொண்டிருந்தேன். அது என்னவாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் கூறினார். அது இரண்டு பின்வாங்கி போன பிரசங்கிமார்கள். நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு கருத்த நிழல் மூலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டேன். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் அங்கே நோக்கி பார்த்தேன். அது அப்படியாய் மேலெழும்பி இப்படியாக உயரே அரங்கத்துக்கு சென்றது. ஒருவன் ஒரு நீல நிறமும் ஒருவன் ஒரு சாம்பல் நிறமுமான சூட்டை அணிந்திருந்தார்கள். நான் சொன்னேன், நண்பர்களே, அங்கே புலனாய்வு அதிகாரி யாருமில்லை. வேதாகம பிரசங்கத்திற்கும் புலனாய்வு அதிகாரிக்கும் என்ன வேலை இருக்கிறது? நிச்சயமாக கிடையாது. என்னை அம்பலப்படுத்த அங்கே இருக்கிறவர்கள் புலனாய்வு அதிகாரிகள் அல்ல. ஆனால் அம்பலப்படுத்துதல் இங்கேதான் இருக்கிறது. அதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பிரசங்கிமார்கள், நேராக அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கினார்கள். ஆண்டவிடமாக கீழே இறங்கி போகாதீர்கள் என்று நான் கூறினேன். இரண்டு பெரிய நபர்கள் டெக்சாஸை சேர்ந்தவர்கள் அங்கே மேலே போய் அவர்களை பட்டி பிடிக்க சென்றார்கள். நான், வேண்டாம் சகோதரர்களே, இது மாம்சமும் ரத்தமும் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, அப்படியே அமர்ந்திருங்கள், தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்று கூறினேன். நான் சொன்னேன், இப்பொழுது சகோதரர்களே பாருங்கள், நீங்கள் அங்கே உயர போகையில் இந்தபடியாய் பாருங்கள். நீங்கள் சொன்னீர்கள், நான் மாயவித்தைக்காரனாகிய சீமோன் மாந்திரிக கட்டின் கீழ் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று. அப்படி நான் மாயவித்தக்காரன் சீமோனாய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மனிதர்கள். இப்பொழுது நீங்கள் கீழே இறங்கி இந்த மேடையின் மேல் வாருங்கள். நான் மாயவித்தக்காரை சீமோனாய் இருந்தால் மறிக்கத்தக்கதாக தேவன் என்னை அடிக்கட்டும். நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள். நீங்கள் மறிக்கத்தக்கதாக தேவன் உங்களை அடிக்கட்டும். யார் சரி அல்லது தவறு என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள். நாம் ஒரு பாடலை பாடுவோம் என்றேன். அந்த கட்டடத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அது முதற்கொண்டு அவர்களை நான் காணவே இல்லை. புரிகின்றதா? நான், வாருங்கள், நான் மாயவித்தைக்காரனாகிய சீமோனாய் இருந்தால் தேவன் என்னை மறிக்கும்படியாய் அடிக்கட்டும். நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் நீங்கள் இந்த மேடைக்கு வரும்பொழுது மறிக்கும்படியாய் தேவன் உங்களை அடிப்பார். தேவனுக்கு முன்பாக நான் சத்தியமாய் இருந்தால் நீங்கள் இந்த மேடையின் மேல் மறிக்கும்படியாய் தேவன் அனுமதிப்பார் என்றேன். அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள், அது சரியே. அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். மற்ற இடங்களிலிருந்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அது சரியே. எனவே தேவன் இன்னமும் தேவனாய்தான் இருக்கிறார் என்பதை தவிர ஒன்றையும் நினையாதேயுங்கள். தேவன் பதிலளிக்கிறார். இப்பொழுது இந்த எண்ணேரின் அஞ்சன பார்க்கிறவள் சாமுவேலின் ஆவியை அழைப்பித்தாள். சவுல் சாமுவேலிடத்தில் பேசினார். அது எவ்விதம் செய்யப்பட முடியும் என்று நீங்கள் ஒரு கால் ஆச்சரியப்படலாம். இன்றைக்கு அது செய்யப்பட முடியாது. முடியாதையா? காரணம் என்னவென்றால், எருதுகள் ஆட்டுக்கிடாக்களின் ரத்தமானது நிறைவேறுதலின் நேரத்திற்காகவே காத்துக் கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ஒரு மனிதன் மரிக்கும் போது நான் கூறுவது சரியென்றால் அப்படி நினைத்தால் ஆமோதியுங்கள். ஒரு மனிதன் மரிக்கும் போது ஒரு மிருகத்தின் பரிகாரத்தின் கீழ் மரிக்கிறான். அவனுடைய ஆத்மா பரதேசிக்குள் போகிறது. மீட்பின் நாள் வருமட்டாய் அவன் அங்கே இருக்கிறான். அவனுடைய ஆத்மா அங்கே உள்ளாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இங்கே ஒரு படத்தை வரைந்து காட்டட்டும். எத்தனை பேர் என்னுடைய கட்டுரையை வாசித்தீர்கள் அல்லது என்னை குறித்து எழுதப்பட்ட சிற்றுரையை இங்கே ரீடர்ஸ் டைஜஸ்டில் அக்டோபர் மாத இதழில் வாசித்தீர்கள்? அது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? சுமார் 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு வந்த சிற்றுரை மாரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் பிரசித்தி பெற்ற மகத்தான ஸ்திரீ குமாரி பெப்பர் அவர்களுடையது. எவ்வளவோ காலங்களுக்கு முன்பில் இருந்து முயற்சித்து அதை வாசித்தீர்களா? நீங்கள் அதை கவனித்தீர்களா? உங்களில் யாராவது எப்பொழுதாவது குமாரி பெப்பர் அவர்களின் சிற்றுரையை ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தில் வாசித்திருக்கிறீர்களா? அந்த 2 ஆவிகளும் எப்படி இருக்கிறது என்பது வினோதமாக இருக்கிறதல்லவா? எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது? சிறிது நேரம் தான் இருக்கிறது. 20 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நான் துரிதமாய் இருக்க வேண்டும், நீங்களும் போக வேண்டும் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், ஒரு நிமிஷம் என்னை மன்னிக்கவும். உங்களுக்கே தெரியும், போலியானது அங்கே இருக்கின்றது. எல்லா காரியங்களிலேயும் அங்கே ஒரு உண்மையானதும் ஒரு போலியானதும் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு டாலரை கொடுத்து இது ஒரு நல்ல டாலரா என்று கேட்டால் நீங்கள் அதை நோக்கி பார்ப்பீர்கள். அது ஒரு உண்மையான டாலரை போன்று அப்படியே காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள். சரிதானே? எனவே அது ஒரு உண்மையான ஒரு நல்ல போலியாக இருக்க வேண்டும். அந்த 2 ஆவிகளும் கடைசி நாட்களில் அவ்வளவு நெருக்கமா இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பயபக்தி உள்ள ஜனங்களையும் வஞ்சிக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். இப்பொழுது நிறைவேறிக்கட்டும். அந்த குளிர்ந்து போன சம்பிரதாய சபைகளில் அங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை. வெளியரங்கமாய் அவர்களிடத்தில் தேவபக்தியின் வேஷம் இருக்கிறது. பாருங்கள், ஆனால் இந்த 2 ஆவிகளும் உண்மையாகவே ஆவிகள். அவ்வளவு நெருக்கமாய் இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் எப்படியாய் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவரே கூறினாரா? அவர் கூறினார். இப்பொழுது கவனியுங்கள் நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சிறு படத்தை வரையப் போகிறேன். நீங்கள் ஒரு நிமிடம் இங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய முழு கவனத்தையும் எனக்கு கொடுங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு ஓமையை கூறப்போகிறேன். அப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள். இப்பொழுது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஜெபித்துக் கொள்ளும்படியாக 2700 பேர் காத்துக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தார்களாம். நீங்கள் அந்த சிற்றுரையை வாசித்தீர்களா? ஒரு மனிதன் கனடாவில் இருந்து வந்தான். அவன் ஒரு சிறு பையனை உடன் வைத்திருக்கிறான். அவனை மேயோ ஹாப்கின்ஸ் வைத்தியரிடம் வைத்தியத்திற்காக போயிருந்தார்கள். பையன் மோசமான மூளை வியாதியினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய சிறு கரங்கள் இவ்விடமாக இழுக்கப்பட்டு கால்கள் இவ்விடமாக இழுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதற்கு எந்த அறுவை சிகிச்சையோ அல்லது எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்களாம். எனவே அவர் அவனை கனடாவுக்கு திருப்பி கொண்டு போய்விட்டாராம். நான் இன்னும் சவுக்கடி பெறவில்லை என்று கூறினாராம். உங்களிடம் நவம்பர் மாத ரீடர்ஸ் டைஜஸ்ட் இருக்கிறதா? அந்த சிற்றுரை டாமி மார்டன் அற்புதம் என்றிருந்தது. பின்னர் அந்த சிற்றுரையில் அந்த மனிதன் சொன்னாராம், நான் இன்னும் சவுக்கடி வாங்கவில்லை என்று. ஏனென்றால் எனக்கு தெரியும், வில்லியம் பிரண்ணாம் என்று பெயர் கொண்ட ஒரு விசுவாச சுகமளிப்பவர் இருக்கிறார். குருடனும் செவிடனுமாயிருந்த என்னுடைய 2 நண்பர்களை கேட்கவும் பேசவும் செய்தார் என்றாராம். அமெரிக்காவில் நான் எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்ய அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நான் கலிபோர்னியாவில் உள்ள காஸ்டமேசாவில் இருந்தேன். அது ஒரு கட்டுரை. நீங்கள் அதை வாசிக்கும் போது அழுவதற்கு ஆயத்தமாகுங்கள். அது அப்படியே உங்கள் இருதயத்தை உடைக்கும். அவன் எப்படியாய் பணி முதலான மற்ற காரியங்களின் ஊடாய் அந்த குழந்தையுடன் கஷ்டப்பட்டிருக்கிறான். அந்த தகப்பன், தவனி ஜாக்கிரதையா இரு, இப்பொழுது நாம் தோல்வியடையவில்லை என்று அந்த கூறினாராம். அந்த பையனால் லேசாக சிரிக்கக்கூட முடியவில்லை. அவன் அவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த தகப்பனார், நாம் தோல்வியடையவில்லை, நாம் தேவனிடத்தில் கேட்கப் போகிறோம், நாம் தேவனுடைய தீர்க்கதரிசனிடத்தில் போய் கேட்கப் போகிறோம் என்று கூறினாராம். ஆக அவர்கள் பணியின் ஊடாக கடந்து வந்தார்கள். முடிவிலே அவர்கள் அங்கே வந்தார்கள். தாயும் அவர்களுடனே வந்து கொண்டிருந்தாள். ஆகாய விமானம் மூலமாய் செல்வதற்கு அவர்களிடம் போதிய பணம் இல்லை. ஆகையினால் தாயாரை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்களாம். அந்த பையனும் அவனுடைய தகப்பனாரும் ஒரு பேருந்தில் வந்தார்கள். கனடாவில் உள்ள வின்னிப்பேக்கில் இருந்து பேருந்தில் கனடாவில் உள்ள காஸ்டா மேசா வரைக்குமாய் அவர்கள் எப்படிதான் வந்தார்களோ, அவர்கள் அங்கு விடாய்த்து வந்தார்கள். சிறு பையன் சுமார் 7 அல்லது 8 வயது இருக்கும். பரிபூர்ணமாய் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் இருந்தான். தகப்பனார் அவன் மார்பிலே உள்ள துணியை மாற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார். அவனால் எப்படி முடியும்? சாப்பிடவோ அல்லது ஒன்றையும் செய்ய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. அவனுடைய சிறிய பையனால் அவர் பேசுவதை சற்று கேட்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, அவன் சிரிக்க முயற்சிக்கிறான் என்று அவனுடைய கண்களை பார்த்து தகப்பனால் கூற முடியும். அமெரிக்காவில் அவன் காணுகின்ற வித்தியாசமான காட்சிகளை அவர் பையனுக்கு எடுத்து கூறுவார். அவர்கள் அங்கே கலிபோர்னியாவுக்குள்ளாக வந்தபோது அங்குள்ள பிரயாணிகளின் உதவியாளரிடம் அவர்கள் எதை காணும்படியாக வந்தார்கள் என்று கூறினர். அதற்கு அவன், தெய்வீகமான எதை காண வந்தீர்கள் என்றான். ஒரு பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அதை குறித்து அமெரிக்கா என்ன கூறியிருக்கும் என்று நீங்களே யூகித்து பாருங்கள். அதுதான் நாம். பாருங்கள், நாங்கள் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர்கள், எங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். உங்களுக்கே தெரியுமே, எந்த காரியத்தையும் எங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம் என்பவர்கள். புரிகின்றதா? ஆக பின்னர் ஒரு தெய்வீகமான எண்ணத்தை கனடாவில் உள்ள வினிப்பேகிலிருந்து நெடுந்தூரமாய் வந்திருக்கிறீர்களா என்றார்கள். ஏன், அது பயங்கரமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். எப்படியோ பத்திரிகார்கள் சமாளித்து ஒரு மோட்டார் வாகனத்தை ஒழுங்கு செய்து அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே வரிசைக்கு வந்தபோது அப்போது அங்கே சுமார் 2700 பேர்கள் ஜெபிக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் அவர்கள் அந்த அங்கவீனமாக காணப்படுகின்ற அந்த சிறு பையனையும் தொப்பியும் கண்டல் கோட்டு அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த தகப்பனையும் அவர்கள் கண்டபொழுது அவர்கள் ஓரம் ஒதுங்கி அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் என்றார். அவர் மேடையை அணுகினதும் பண்டம் மாற்றி போன்று யாரிடமாவது ஜெப அட்டையை வாங்கிக் கொள்வது ஒழுங்கிற்கு முரணானது. யாராவது ஒருவர் கூட்டத்திற்கு வந்து உங்களுடைய சொந்த ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். வேறு யாரிடமாவது மாற்றாக வாங்கின அட்டையோடு ஜெப வரிசையில் பிடிபட்டால் அந்த ஜெப அட்டை நிராகரிக்கப்படும். புரிகின்றதா? ஏனென்றால் நீங்கள் வந்து செய்முறைகளை கேட்டு எப்படி அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களை பொறுத்தது. வேறு யாருக்காகவோ நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளக்கூடாது. நீங்களாகவே வந்து அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே கூறுவதை கேளுங்கள். யாரோ பெரிய நபர், இந்த காரியத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர் என்னை சுகப்படுத்தினால் ஒரு கால் நம்பலாம் என்று கூறினார். உங்களுக்கு புரிகின்றதா? அப்பொழுது அது மேடையின் மேல் வீண் சந்தடியை ஏற்படுத்தும். எனவே அது மேடைக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் அந்த காரியத்தை வெளியே எடுப்பார்கள். ஆக அந்த பையன் அல்லது அந்த தகப்பன் ஜனங்களை கடந்து மேடை மீது வந்தபோது பில்லி அவருடைய ஜபாட்டையை கேட்டான். அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது பில்லி, மன்னிக்க வேண்டுமையா, நீர் காத்திருக்க வேண்டும் என்றான். அவர் அதற்கு, சரிதான், நான் காத்திருப்பேன். மற்றவளை போன்று நான் என்னுடைய நேரத்திற்கு காத்திருக்கிறேன். நான் இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்றார். ஆக அப்பொழுது நான் யாரிடத்திலோ பேசிக் கொண்டிருந்தேன், நான் இதை கேட்கும்படி ஆயிற்று. அந்த தகப்பன் தூர போகின்றதை நான் கண்டு என்ன விஷயம் என்றேன். அதற்கு அவன், அவரிடத்தில் ஜெப அட்டை இல்லை என்றான். ஏதோ காரியம் என்னிடத்தில், அவரை திருப்பி கொண்டு வா என்றது. நான் அவரை இங்கு கொண்டு வாருங்கள் என்றேன். அந்த தகப்பன் மேலே வந்தார். கண்ணீர் அவருடைய கன்னங்களில் வடிந்தோடியது. முகசவரம் செய்யாமல் இருந்தது. அவர் மேலே நடந்து வந்தார். இதோ இருக்கிற ரீடர்ஸ் டைஜஸ்ட் கூறினது. புரிகின்றதா? நான் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் நேராக அந்த பையனுடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, மேயோ வைத்தியசாலைக்கு போயிருந்தது, அதை குறித்த காரியங்கள் அனைத்தையும், எவ்வளவு வியாதியாய் இருந்ததையும், எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் கூறினேன். ஆகவே அந்த தகப்பனை அழுது கொண்டு போகும்படி துவங்கினார். அவர் மேடையை விட்டு போய் அப்படியே திரும்பி, அவையாவும் சரிதான் ஐயா, ஆனால் என்னுடைய குழந்தை பிழைப்பானா என்றார். அதை என்னால் கூற முடியாது என்றேன். நான் ஒரு நிமிஷம் என்றேன், எனக்கு ஒரு தரிசனம் தோன்ற கண்டேன். நான் சொன்னேன், நீர் இதை விசுவாசிக்க விரும்ப மாட்டீர், ஏனென்றால் மேயவும் ஹாப்கின்ஸும் அந்த முறையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனாலும் நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உமக்கு கூறுகிறேன். இந்த பிள்ளையோடு கூட நீர் அப்படியே போம். அடுத்த 3 நாளைக்குள்ளாக ஒரு கருத்த தலைமையிலுள்ள ஒரு ஸ்திரீ வீதியிலே உங்களை சந்திப்பார். அந்த ஸ்திரீ குழந்தையின் காரியம் என்னவென்று உம்மிடத்தில் கேட்பாள். அதற்கு பின்னர் அங்கிருக்கின்ற ஒரு கிராம வைத்தியரை சொல்லி அவர் இதற்கு அறுவை சிகிச்சை செய்வார் என்று உம்மிடத்தில் கூறப்போகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க விரும்ப மாட்டீர்கள், காரணம் மேயோ அவர்களே அதை செய்வது கூடாத காரியம் என்று கூறினார். ஆனால் உம்முடைய பிள்ளைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அதுதான். தேவனுடைய வல்லமையின் மூலமாக, தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக அந்த அறுவை சிகிச்சை தான் இருக்கிறது. இப்பொழுது என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று நீர் விசுவாசித்தால் போய் நான் உமக்கு சொன்னதை செய்யும் என்றேன். அத்திப்பழ அடைகளை எசேக்கியா ராஜாவின் மேல் போட்டது போன்று அவர் அப்படியே திரும்பி உமக்கு நன்றி என்று கூறி நடந்து போய்விட்டார். 2 அல்லது அதிக நாட்கள் கடந்து ஒரு நாள் அவர் வீதியிலே போய்கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீ நடந்து வந்து உம்முடைய பிள்ளையின் காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் அதற்கு மூளைவியாதி இருக்கிறது என்று கூறினார். அந்த விதமாக அவர் பேசிக் கொண்டே இருந்தார். இது மிக பயங்கரமான மோசமான காரியம் என்று அவர்கள் கருதினர், உங்களுக்கு தெரியுமே. எனவே அவள் சொன்னால், ஒரு சில நிமிஷங்களில் ஏதோ காரியம் சம்பவித்தது. அவள், ஐயா, இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒருவரை எனக்கு தெரியும் என்றார். அதற்கு அவர், சீமாட்டியே பாருங்கள், மேயோ சகோதரர்களே கையை விரித்து அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்களே, இங்கே ஒரு மனிதன் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் பெயர் பிரான்ஹாம். அவர் இந்த பிள்ளைக்காக ஜெபித்தார் என்றார். உடனே அவர், ஒரு நிமிஷம் பொறுங்கள், கருத்த தலைமையில் சாம்பல் நிற கோட்சூட், அவளே தான் என்றார். அவர் உடனே அந்த வைத்தியர் எங்கே இருக்கிறார் என்றார். அவரிடம் சொன்னார். பையனை அங்கே கொண்டு போனார்கள். வைத்தியர் அறுவை சிகிச்சையை செய்தார். குழந்தை நன்றாயாகிவிட்டான். அந்த சிற்றுரை ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தில் பிரசுரமானது. பார்த்தீர்களா? மேயோ சகோதரர்கள் அக்காரியத்தை ஒட்டி என்னை பேட்டிக்கு அழைத்து, சங்கை பிரண்ணாம், நீர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தீர் என்றார்கள். அதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் அதை தொடக்கூட இல்லை, தேவன் என்னிடத்தில் கூறும்படி சொன்னதை மட்டுமே அவரிடம் நான் கூறினேன், அந்த மனிதன் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று கூறினேன். இப்பொழுது அதை குறித்த வேடிக்கையான காரியம் என்னவென்றால், அதற்கு 2 வாரங்களுக்கு பிறகு அல்லது 2 வாரங்களுக்கு முன்னர் அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர், ஒரு கால் 1 மாதத்துக்கு முன்னர், ரீடர்ஸ் டைஜஸ்டில் குமாரி பெப்பர் அவர்களை பற்றின சிற்றுரை வெளிவந்தது. இப்பொழுது அவள் ஒரு அசலான மந்திரகாரி அல்லது அஞ்சன பார்க்கிறவள். அதில் அசலானது ஒன்றும் இருக்கிறது, அதை யாரோ போலியாக செய்கிறதும் இருக்கிறது. அவர்கள் அந்த ஸ்திரீயை 1897 துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவளுக்கு வயது 100க்கு மேல் ஆகிவிட்டது. நியூயார்க்கில் இருக்கிறாள். ஒரு கம்பத்தை போன்று செவிடு. என்னை பற்றின சிற்றுரை வருவதற்கு 2 அல்லது 1 மாதத்திற்கு முன்பாக இவளை குறித்த சிற்றுரை வெளியானது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு நாள் சகோதரன் பாக்ஸ்டர் அதை இங்கே வைத்திருந்தார். நான் அதை நினைத்திருந்தால் இங்கே கொண்டுவர சொல்லியிருப்பேன், அல்லது அதை குறித்து பேசப்போகிறேன் என்று அறிந்திருந்தால் அதனோடு அதை கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்காக நான் அதை கொண்டு வரலாம். அது சுமார் 12 அல்லது 14 பக்கங்கள் இருக்கிறது. அவள் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கும் மனைவி. ஒரு நாளன்றே அவள் ஞானதிஷ்டி அடைந்து அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கையில் அவள் மறித்தோருடைய ஆவிகளோடு பேச துவங்கினாள். அவர்கள் அவளை உலகமெங்கிலும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றார்கள். அவர்கள் அவளை இங்கிலாந்திற்கு கொண்டு சென்றனர். அவளுடைய ஆடைகளை கூட பலமுறை மாற்றினார்கள். ஏதாவது காரியத்தை சொருகி வைத்திருக்கிறாளா என்று பார்க்க, ஒரு கிரேக்க மனிதனுக்கு வேடம் போட்டு ஒரு வெள்ளையனை போன்று நடிக்கும்படி செய்தார்கள். அதெல்லாவற்றையும் அவள் கூறிவிட்டாள். அவனுடைய மறித்து போன ஒரு கூட்டாளியை அழைக்கும்படி அவன் விரும்பினான். இப்பொழுது ஒரே ஒரு காரியம் அவளால் உலகம் முழுவதுமாக ரீடர்ஸ் டைஜஸ்டில் கூறினது இதுதான், இங்கே ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த காரியங்களில் ஒன்று அம்பலமாகிவிட்டது. ஒரு மனிதன் ஆவியாய் இருக்கின்ற அவனுடைய தாயாரின் கரத்தை முத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசையுள்ளவனாய் இருந்தான். அடுத்த நாள் அது போலீஸ் கோர்ட்டில் அவள் முத்தம் செய்தது சீஸ் துணியில் என்று நிரூபிக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் அஞ்சனம் பார்க்கிறது போலியாயிருக்கிறார்கள். துவக்கத்திலேயே அஞ்சனம் பார்க்கிறவர்களாய் இல்லாதவர்கள் அங்கே வீதியிலே உட்கார்ந்து கொண்டு மனதினால் கருத்தருகின்றவர்கள். அவர்கள் போலி அஞ்சனம் பார்க்கிறவர்களே அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆனால் உண்மையான அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். பக்தியுள்ள ஜனங்களாகி நமக்கு இரு பக்கத்திலும் அதிகமான போலிகள் இருக்கிறார்கள். ஒரு சில நிமிஷங்களுக்கு அப்படியே அமைதலாயிருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அந்த குமாரி பெப்பர் ஒரு உண்மையான அஞ்சனக்காரி. உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் மரிக்கிறதில்லை, அவன் எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த ஸ்திரீயானவள் அவர்களுடைய ஆவியை அழைத்து ஜனங்களிடத்தில் பேசுகிறாள் என்று அந்த பத்திரிகை.
சகோதரன் பிரண்ணாம், அவள் என்ன செய்கிறாள்? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீரா?
ஆம் ஐயா, வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது. அந்த காரணத்தினால் நான் அதை விசுவாசிக்கிறேன். அவள் பிசாசினால் ஆனவள். மரித்த ஆவியிடத்தில் பேசுவது பிசாசின் தந்திரமாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவை இரண்டையும் கவனியுங்கள். அவளுடைய சிற்றுரைக்கு பின்னர் என்னுடைய சிற்றுரை வந்தது. அதற்கு பிறகு என்னை நோக்கி கடிதங்கள் பறந்து வந்ததை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். காலத்தில் கடைசிக்கு முன்னர் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் பேசினார். அது வினோதமாயில்லையா? ரீடர்ஸ் டைஜஸ்ட் வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு பாஷையிலும் வெளியிடப்படுகிறது. புரிகின்றதா? கவனியுங்கள், அவைகள் ஒன்றையன்று பின்தொடர்ந்து வந்தது வினோதமாயில்லையா? இப்பொழுது இங்கே வருகிறது கடிதங்கள். அவைகளில் சகோதரன் பிரண்ணம், நீரும் ஒரு அஞ்சனம் பார்க்கிறவரை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது. இங்கே பாரும், அவள் எங்கே கண்டுபிடிக்கப் போகிறாள் என்று நீர் அந்த ஸ்திரீயிடத்தில் கூறினீர். இந்த ஸ்திரீயை பார்த்தீரா? நான் சொன்னேன், ஒரு நிமிடம் போரும், அதிகாரபூர்வமான ஒரு கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது என்று மன்னிக்கவும், ஜனங்களிடத்தில் அனுப்புவதற்கு இருக்கிறது. அதில் நான் உங்களுடைய சரீரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு பதிலாக உங்களுடைய மூளைக்கு ஞானஸ்தானம் தேவையாயிருக்கிறது. அது சரியே. போதகர்களாகிய நீங்கள் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்கள். அது சரியே. நீங்கள் காரியங்களை சிந்திக்கும்படியாய் நிதானிப்பதில்லை, அதை ஆலோசித்து பார்க்க நீங்கள் முயற்சிப்பதில்லை என்று கூறியுள்ளேன். அதேவிடமாகத்தான் அந்த நாட்களில் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் இயேசுவை கண்டார்கள். அவரால் கூடும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களோ, அவர் பிசாசுகளுக்கு தலைவர், அவர் உலகில் இருக்கின்ற மிகச் சிறந்த குறி சொல்பவனாகிய பெயெல்செபூல் என்று கூறினார்கள். அவர்கள் நிதானித்து அது தேவகுமாரன் என்பதை காணவும் அதை உருவகப்படுத்தி பார்க்கவும் முயற்சிக்கவில்லை. அதை அவர்கள் அறிய அவர்கள் போதுமான ஆவிக்குரியவர்களாயில்லை. அதுதான் காரியம். அந்த காரியத்தினை அவர்கள் வாசித்தார்கள். நிச்சயமாக கழுதை குட்டியின் மேல் எருசலேமுக்கு இயேசுவானவர் வந்தாக வேண்டியதாய் இருந்தது. இன்னும் காரியங்களை வாசித்தார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அதே காரியம். அவர்கள் உண்மையானதை விட்டுவிட்டு அதற்கு மேலாக பார்க்கிறார்கள். அல்லேலூயா! அது சரிதான். தேவன் இங்கு இந்த மத்தியான நேரத்தில் இருக்கிறார் என்று நான் அறிவேன். உங்களுடைய அதிகபடியான நேரத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று நான் அறிவேன். ஆனால் நண்பரே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை மீண்டும் சந்திக்காமல் போனால் பிசாசானவன் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சத்தியம் என்னவென்றும் தவறு என்னவென்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. நீங்கள் அந்த காரியத்தை வேறு பிரித்தாக வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதென்றும் அங்கே வெளியே இருக்கப் போவதில்லை. பரிசேயரே போன்ற ஏதோ காரியம் இந்த பக்கமாக வழியில் முன்னாக இருக்கிறது, அல்லது ஏதோ காரியம் அந்த பக்கமாக வழியில் பின்னாக இருக்கிறது. அது சரியாக இங்கேயே கதவண்டை சரியாக இதற்கு அருகிலேயே இருக்கிறது. அதை கவனியுங்கள். அந்த இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு டாலரை எடுத்து உங்களுக்கு கொடுத்தால், அதாவது இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு போலி டாலரை கொடுத்தால், நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு ஓமையை உபயோகிக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம், ஒரு சாமர்த்தியமுள்ள மனிதனாய் இருந்தால்
நீங்கள் ஒரு டாலரை எடுத்தவுடன் அதை நோக்கி பார்த்து முதலாவது காரியம் நீங்கள் அதை கரங்களால் தொட்டு உணர்ந்து அது எதை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பீர்கள். அது சரிதானே? அது எதை கொண்டு செய்யப்பட்டது என்று நீங்கள் அதை நோக்கி பார்த்து அதனுடைய மதிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஒரு அசலான டாலர் வெறும் காகிதத்தினால் செய்யப்பட்டது அல்ல, அது காகிதமும் பட்டும் பகுதிகளாய் கலந்து செய்யப்பட்டது. பாருங்கள், முதலாவது காரியம் அதன் மதிப்பை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் முதலாவது அறிகுறி. இப்பொழுது நாம் அந்த டாலரை அடுத்த பக்கமாக திருப்பி பார்ப்போம். கர்த்தரை அடுத்த பக்கத்தில் எடுங்கள், அதாவது அவர் நம்மோடு இடைப்படுகின்றதை நாம் பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம், உங்களுடைய கட்டுரையை கவனியுங்கள். 50 வருட குறிச்சொல்லுதலில் மரித்தவர்களின் ஆவிகளை அழைப்பதில் ஒரு முறை கூட அவள் தேவனையோ கிறிஸ்துவையோ தெய்வீக சுகத்தையோ விடுதலையோ நியாய தீர்ப்பையோ அல்லது எந்த ஒரு காரியத்தையும் குறிப்பிடவில்லை. அதில் மதிகேடும் கேளிக்கையுமே அங்கே இருந்தது. ஆனால் இந்த பக்கமாக பார்ப்போமானால் அது தொடர்ந்து தேவன் நியாய தீர்ப்பு, இயேசுனுடைய வருகை, தெய்வீக சுகம், தேவனுடைய வல்லமை, விடுதலை இவைகளாயிருக்கிறது. அதன் மதிப்பீட்டை நோக்கி பாருங்கள். குறி சொல்லுகிறவர்களும் மாந்திரிகக்காரர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நீங்கள் காண்பதில்லை. ஜனங்களுக்கு என்ன சம்பவித்து விட்டது என்னே? கவனியங்கள் செய்வதற்குள்ள உண்மையான காரியம் அது ஒரு உண்மையான டாலரா அல்லது போலியானதா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால், அதேபோன்று அவ்வளவாய் காணப்பட்டால் அதில் பொறிக்கப்பட்டுள்ள எண்ணை எடுத்து அதை அச்சடிக்கும் இடத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். அப்படி அந்த எண்கள் அதோடு பொருத்தமாயிருந்தால் அங்கே ஒரு வெள்ளி டாலர் அதற்காக காத்துக் கொண்டிருக்கும். அது சரியா? சரி. அப்படியானால் சகோதரனே, அவள் செய்ததை எடுத்துக்கொண்டு அதை திருப்பி வேதத்துக்கு கொண்டு போ. அது இன்னொரின் அஞ்சனக்காரி என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நீங்கள் இங்கே இருக்கின்றதை எடுத்து பாருங்கள். அது காசு அச்சக சாலையாகிய அந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அதை அங்கே இருக்க காண்பீர்கள். நிச்சயமாக அதே அவருடைய கிரியை. அவர் ஒன்றும் போய் ஜனங்களிடத்தில் மதிகேடாய் அர்த்தமற்றதாய் செய்யவில்லை. அது ஏதோ நன்மைக்காகவே யாருக்கோ உதவி செய்யவே ஜனங்களை தேவனிடத்தில் வழிநடத்தவே செய்யப்பட்டதாயிருக்கும். நானாகவே அதற்கு ஆமேன் கூறவில்லை. ஆமேன் என்றால் அந்த விதமாக இருப்பதாக என்பதே ஆகும். நான் அதை விசுவாசிக்கிறேன், அது சத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இங்கே தான் காரியம். இப்பொழுது துரிதமாக பார்ப்போம், ஏனென்றால் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. இங்கே நாம் நம்முடைய சிந்தையில் இதை பற்றின ஒரு சிறு காட்சியை உருவகப்படுத்துவோம். இங்கே ஒரு ஓடையானது நேராக இந்த வழியினூடாக சென்று ஜீவனின் வழியாக கீழே வருகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், அது ஒரு பாதை. இப்பொழுது நீங்கள் இதை தவறவிடாதபடிக்கு உங்களுடைய பகுபடாத கவனத்தை எனக்கு கொடுங்கள். சரியாக இது போன்று கீழாக ஓடுகிறது. இப்பொழுது இந்த சிறிய பாதையில் அழிவுள்ள ஜீவன்கள் நீங்களும் நானும் வாசம் பண்ணுகின்றோம். இப்பொழுது அதற்குள்ளாக அது என்னவென்று நாம் நோக்கி பார்ப்போம். அது ஒரு கூட்டம் மதிகேடும் மற்றெல்லா காரியங்களுமாய் இருக்கிறது. ஆனால் ஓரில் ஒரு பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சத்தை காண்கிறீர்கள். நீங்கள் கருமையையும் தெருக்களையும் காண்கிறீர்கள். அது களியாட்டமும் அப்படியே தொடர்ந்தும் போய்கொண்டு பிசாசுகள் ஜனங்களை பிடித்துக் கொண்டிருந்தன. ஓ, அவர்கள் அருமையாய் ஆடை அணிந்தவர்கள், என்னே இருக்க வேண்டிய உயரிய கலாச்சார பண்பாடு பெற்றவர்கள், மெருகேற்றப்பட்ட பண்டிதர்கள், பிசாசாயிருக்கிறார்கள். அப்படியிருந்தும் ஆனால் அதற்குள்ளாக மறுபடியுமாக பிறந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பாதையில் இருக்கின்ற ஜனங்கள் இரண்டு வித்தியாசமான பக்கங்களிலிருந்து வரும் செல்வாக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அது ஒரு திருத்துவம். இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அங்கே ஒரு திருத்துவம் இருக்கிறது. இப்பொழுது முதல் ஸ்தானத்தில் அந்த பக்கத்தில் அநீதி உள்ளவர்களின் ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் மரிக்கும்போது அவன் நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறான். இயேசுவானவர் போய் அங்கே காவலில் இருந்த அந்த ஆவியிடத்தில் பிரசங்கித்தார். அடுத்தது பேய்களாய் இருக்கிறது, அடுத்தது பிசாசும் நரகமும் இருக்கிறது. அப்படியே மேலாக போகும். இப்பொழுது முதலாவது காரியம், அங்கே அந்த ஆவிகள் மரித்தோரின் ஆவிகள் இருக்கிறது. அவைகள் ஒருபோதும் மனம் திரும்பாத மனிதரின் ஆவிகள். அவைகள் நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் அறிந்திருக்கிற ஒரே காரியம், மதிகேடு அவர்கள் செய்ததுமே ஆகும். இப்பொழுது இங்கே உயிரே இந்த கிறிஸ்தவர்கள் மேலிருந்து வரும் செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு ஓமை. இங்கே மேலே இன்னொரு ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி, ஒரு மனிதனின் ஆவி. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவி. இந்த அடிவுள்ள ஆதிக்கத்திலே பரிசுத்த ஆவியின் செல்வாக்கு அவருடைய சபையை ஆண்டு கொள்ளுகின்றது. பிசாசு இந்த ஆவிகளை கொண்டு மனிதனின் மேல் செல்வாக்கை செலுத்துகிறது. இப்பொழுது பாருங்கள், அடுத்தது தூதர்களாய் இருக்கிறது, அதற்கு அடுத்தது தேவன். இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அழிவுள்ளதும் இந்த உலகங்களின் ஒன்றின் செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன செய்தால், அந்த ஆதிக்கத்திற்குள்ளாக அவள் உடைத்துக் கொண்டு சென்றாள். ஏற்கனவே பிசாசினால் ஆண்டு கொள்ளப்பட்ட மனிதர்களோடு அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். பூர்வ நாட்களிலே அக்கறையிலே விழுந்து போய் மனம் திரும்பாத அந்த தூதர்களின் ஆவிகள் அவர்களை மனிதர்கள் ஆண்டு கொள்ள இடம் கொடுத்து அவள் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவைகள் நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற இவர்கள் தேவனுடைய ஆவியின் செல்வாக்கினால் மறுபடியும் பிறந்தவர்களாயிருக்கிறார்கள். விசாசிற்கு அவருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். தேவன் அவருடையவர்களை உடையவராயிருக்கிறார். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அதனுடைய செல்வாக்கின் ஆளுகை நாம் அங்கே போகின்றோம், அதை பிரித்து காட்ட நிறுத்துவோம். இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது இப்பொழுது இன்றைக்கு அவனால் அந்த ஆதிக்கத்திற்குள்ளாக உடைத்து கொண்டு போய் ஒரு நீதிமானை அந்த ஆதிக்கத்துக்குள்ளாயிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவனால் அது செய்ய முடியாது. ஏனென்றால் நீதிமான்கள் வழக்கமாக இருந்த இடத்தில் பரதீசியில் அவர்கள் இப்பொழுது இல்லை. இல்லை ஐயா, இயேசுக்கு துண்டிய ரத்தம் அதை எடுத்து போட்ட பின்னர் பரதீசு இல்லாமல் போயிற்று. இங்கே பாருங்கள், என்னே இயேசுவானவர் மறித்த போது எப்படி அவர் போய் காவலில் உள்ள அந்த ஆவியிடத்தில் பிரசங்கித்தார் என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். இயேசுவானவர் ஒரு பாவியாய் மறித்தார். பாவம் அறியாதவராய் இருந்தும் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் இருந்தது. தேவன் அவருடைய பாவங்களுக்காக அவரை நரகத்துக்கு அனுப்பினார். அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் கூறுகின்றது. சில ஜனங்களிடத்தில், சகோதரன் பிரண்ணம், இயேசுவானவர் மூன்றாம் நாள் என்று எழுந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மறித்தார், ஞாயிறு காலையில் எழுந்தார். அப்படியானால் அவர் ஒரே ஒரு நாள் தான் மறித்தார் என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்துக்குள்ளே என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் நிற்கத்தக்கதாக வேதத்தில் ஒரே ஒரு வேத வார்த்தையை உடையவராயிருந்தார். ஏனென்றால் தாவீது பின்னர் பின்வாங்கி போன ஒரு மனிதனாவான், ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய ஏவுதலுக்குள்ளான ஒரு தீர்க்கதரிசியாய். நான் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தவானேன் அழிவை காணவிட்டேன் என்று கூறினான். மூன்று இரவு பகல்களில் அந்த சரீரத்தில் அழிவு துவங்கும் என்று அவன் அறிந்திருந்தான். தேவன் அவருடைய தீர்க்கதரிசியினிடத்தில் அவர் அழிவை காண மாட்டார் என்று கூறினார். ஹல்லேலூயா! அவர் தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொண்டார். ஒவ்வொரு முறையும் அவர் அதை கொண்டு சாத்தானை தோல்வியுறச் செய்தார். ஹல்லேலூயா! அவர் மரணத்தை தோல்வியுறச் செய்தார். அவர்கள் அவரை கொலை செய்த போது அவர் ஒரு பாவியாக மறித்தார். என்னுடைய பாவங்களும் உங்களுடைய பாவங்களும் அவர் மேல் இருந்தது. அவர் தாழ்விடங்களுக்கு சென்றார். அங்கே அவர் கதவை தட்டுவதை என்னால் காண முடிகின்றது. அந்த இடந்து போன ஆத்துமாக்கள் வெளியே வந்து, சரி நீர் யார் என்று கேட்டனர். அவர், நீங்கள் ஏன் ஏனோக்கு செவி கொடுக்கவில்லை, பிரசங்கித்த மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் ஏன் செவி கொடுக்கவில்லை என்றார். அவர்களை புறக்கணித்து தள்ளினீர்கள். ஒரு சமயத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த தேவகுமாரன் நான் தான். என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நான் செய்வேன் என்று தீர்க்கதரிசிகள் கூறினதை நான் செய்து நிறைவேற்றினேன் என்பதை உங்களுக்கு கூற நான் வந்தேன் என்றார். சரியாக அந்த நேரத்தில் பிசாசுகளை கடந்து நேராக நரகத்துக்குள் சென்று மரணம் பாதாளம் இவைகளின் திறவுகோள்களை சாத்தானிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவருடைய இடுப்பில் சொருகிக் கொண்டு மேலெழும்பி வரத் துவங்கினார். அல்லேலூயா! விடிய காலையில் எழும்பி அல்லேலூயா! நாம் இங்கே ஒரு படத்தை வரைவோம். விடிய காலையில் இங்கே பரதீசியில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அங்கு இல்லை. பரிசுத்தவான்களின் பரிந்து பேசுதலை விசுவாசிக்கும் பெரிய கத்தோலிக்க நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய சபையில் உள்ள ஒரு பரிசுத்தமானோடு பேசுகிறீர்கள் என்றால் அந்த மனிதன் ஒரு பாவி, அவன் நரகத்தில் இருக்கிறான் அல்லது அக்கரையிலே நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்றாகும். அவன் ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால் அவன் தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருப்பான். அவனால் திரும்பி வர முடியாது. அது சரியே, என்னால் அதை நிரூபிக்க முடியும். காலை ரத்தத்தால் பாவங்களை நீக்கி போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ பாவங்களை இல்லாமலாக்கிவிடும். இயேசுவானவர் அங்கே மேலே பரதேசுக்கு போவதை என்னால் காண முடிகிறது. அங்கே வயதான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் மற்றவர்களும் இருந்தனர். சாமுவேலும் இன்னும் மற்றவர்களும் இருந்தனர். அவர் அங்கே போய் கதவை தட்டுகின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. ஆமேன். ஓ, இதை நான் நேசிக்கிறேன். நான் சரிப்படுத்தப்படுகிறேன். இப்பொழுது ஏதோ ஒருவிதமான மார்க்க சம்பந்தமான உணர்வு எனக்கு உண்டாகிறது. அங்கே உள்ளே நோக்கி அவர் பார்க்கிறது என்னால் காண முடிகின்றது. என்னால் இதையும் கேட்க முடிகின்றது. அதாவது அங்கே யார் இருக்கிறது? அங்கே இருக்கிறது யார் என்று. அதற்கு நான் தான் ஆபிரகாம் பேசுகிறேன். யார் அது என்றான். அதற்கு அவர், நான் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆபிரகாம் கதவண்டே வருகிறது நான் காண்கிறேன். கதவை திறக்கிறார் இயேசுவானவர். நான் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறேன். மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாய் நான் கண்ட அந்த கல் அங்கே இருக்கிறது என்று தானியேல் கூறினார். அதோ அவர் இருக்கிறார். அவருடைய பாதங்களின் கீழ் இருக்கின்ற தூசியை போல மேகங்கள் அசைந்து அவர்களின் கரங்களை தட்டவும் இலைகள் மற்ற யாவும் ஆர்ப்பரித்த போது நான் அவரை கண்டிருக்கிறேன் என்று எசேக்கியேல் கூறுகின்றதை நான் கேட்கிறேன். ஓ, அங்கே பரதேசுக்குள் வித்தியாசமானவரை என்னால் காண முடிகின்றது. இவருக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். வாருங்கள், எருசலேம் பொழுது விழுந்து விட்டது. நாம் இங்கிருந்து வெளியே போக வேண்டும். நாம் மேலெழுப்பி போகிறோம். ஏனென்றால் எங்கள் காலைகள் ஆட்டுக்கடாக்கின் ரத்தத்தில் நம்பிக்கையா இருந்து கொண்டு என்னுடைய ரத்தத்தின் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அங்கே கல்வாரியின் மேல் என்னுடைய ரத்தம் ஆழ்ந்து சிந்தப்பட்டாயிற்று. நான் அவதரித்து வந்த தேவனுடைய குமாரன், எல்லா பாவ கடன்களும் செலுத்தப்பட்டாயிற்று. இப்போது நாம் வெளியே போகின்ற பாதையில் இருக்கிறோம் என்று அவர் கூறுகின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் சாராளுடைய கருத்தை பற்றி இடித்துக் கொண்டு இதோ அவர்கள் வெளியே வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. மத்தேயு 27 அவர்கள் வெளியே வந்தபோது அவர்கள் அங்கே எருசலேமில் சற்று இருந்து போகலாம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. காய்பாவும் மற்றவர்களும் அங்கே வீதியை நின்று கொண்டு அந்த ஆள் உயிர் தழுந்து விட்டான் என்று என்னிடத்தில் கூறினார்கள். இந்தாப்பா, அங்கே போய்கொண்டிருக்கிற அந்த ஆள் யார்? அந்த வாலிப பையனும் அந்த வாலிப பெண்ணும் யார் என்று கூறுகிறதை என்னால் கேட்க முடிகின்றது. இனி ஒருபோதும் வயதானவர்களாக இருக்க போவதில்லை. அது ஆபிரகாமும் சாராளுமே. அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் நோக்கி பார்த்து யாரோ நம்மை கவனிக்கிறார்கள். அந்த மதிலின் ஊடாக அவர் கடந்து சென்றது போலவே அவர்களால் மறைந்து போக முடியும். அதே விதமான சரீரம். அல்லேலூயா, சரியா? இதோ இருக்கிறார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் சுற்றி நடந்து பட்டணத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் அவர்களை நட்சத்திரங்கள், சந்திரன், மேகங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நடத்திக்கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வாரங்களை அளித்தார். இயேசுவானவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே உன்னதத்துக்கு ஏறி அவருடைய சத்துருக்களை அவருக்கு பாதபடியாக்கி போடுமட்டாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பனே, இன்றைக்கு பிசாசு ஒவ்வொரு பக்கத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆவி நேராக அசைவாடிக்கொண்டே போய் இன்னொரு பக்கமாக பார்த்தால் அதற்கு எதிர்மறையாக எல்லா நேரத்திலும் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அங்கேதான் காரியம் தினசரி பத்திரிகைகளும் சிற்றுரை புத்தகங்களும் மற்ற எல்லா காரியங்களும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்று அவர்களால் காண முடியாது. அது என்னவாயிருக்கிறது? தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே சீக்கிரத்தில் வர இருக்கிற மகத்தான முடிவு காணுதலின் முன்னிழலாய் அது இருக்கிறது. தேவனுடைய சார்பில் சென்று உங்கள் இருதயத்தில் சரியாயிருங்கள். ஆமேன். இங்கே சமீபத்தில் நான் ஓஹாயாவில் உள்ள டொலடோவில் ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தேன். நான் முடிக்கப் போகிறேன். பிசாசுகளை குறித்து நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகின்றதா? அவைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் மிகவும் மார்க்க சம்பந்தமானவைகள். அவ்வளவு மார்க்க சம்பந்தங்களாய் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போகும். அப்போஸ்தலர் கோட்பாட்டை அப்படியே திருப்பி திருப்பி கூறும். துதி பாடல்களை பாடும். ஓ என்னே, அந்த அளவுக்கு மார்க்க சம்பந்தமாயிருக்கும். சகோதரன் பிரண்டாமீர் கூறுவதெல்லாம் உண்மைதானா? ஆண்டவரான ஆவிதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்க வைத்தது.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கூறினார். அவைகளில் சில ஓ ரிஷியா அன்றிகிறிஸ்துவாய் இருக்கிறது என்று கூறுகிறது. ஒருபோதும் கிடையாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஏமாற்றும்படியாக அது அவ்வளவு மார்க்க சம்பந்தப்பட்டதாய் இருக்க போகின்றது. நினைவிருக்கட்டும், தேவன் அவருடைய மனுஷனை எடுக்கின்றார், ஆனால் அவருடைய ஆவியை ஒருபோதும் எடுக்கிறதில்லை. சாத்தான் அவருடைய மனுஷனை எடுத்து விடுகிறான், ஆனால் அவருடைய ஆவியை ஒருபோதும் எடுத்து விடுகிறதில்லை. இயோ அவைகள் இருக்கின்றன, உங்களையே நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள், நான் சத்தியத்துக்கு மட்டுமே பொறுப்பாளி. பிசாசுகள் கிரியை செய்கின்றன. நேற்றைய தினம் சரீர ஆதிக்கத்தில் அவைகளை குறித்து தியானித்தோம். இன்றைக்கோ ஆவிக்குரிய ஆதிக்கத்திலே, மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்திலே அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அங்கே எங்கோ அவைகள் புற்றுநோய் என்று அழைக்கப்படுகின்றது. அதை அவர்கள் இதுவென்றும் அதுவென்றும் மற்ற ஏதோவென்றும் அழைக்கிறார்கள். ஆனால் நான் வேதத்தைக் கொண்டு அவைகள் பிசாசுகளாய் இருக்கின்றன என்று உங்களுக்கு நிரூபித்தேன். இப்பொழுது இந்த இடத்தில் இன்றைக்கு அவைகள் மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்தில் அரிமார்க்க சம்பந்தமாக மிகபக்தி உள்ளதாக மீண்டுமாய் இங்கே இருக்கின்றது. நீங்கள் துவங்கி சகோதரனையே சிந்திப்பீர்களானால், அதன் துவக்கமான காயின் ஒரு மிகுந்த மார்க்க சம்பந்தமான மனிதனாயிருந்தான். ஏசா ஒரு மிக மார்க்க சம்பந்தமான மனிதன். யூதாஸ் ஒரு மிக மார்க்க சம்பந்தமான மனிதன். அது மார்க்கமாயிருக்கிறது. அது ஒன்றும் வெளி உலகம் அல்ல, அது இங்கே நமக்குள்ளே இருக்கிறது. அதை கவனியுங்கள். பேய் சாஸ்திரம் ஒரு கால் கொஞ்சம் கழித்து எப்போதாவது சில சமயங்களில் நான் சற்று இன்னும் அதிகமாக இதை குறித்து பார்ப்போம். நமக்கு நேரமாகின்றது. ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதே, எல்லாரையும் நேசி. உன்னுடைய இருதயத்திலிருந்து உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால் கிறிஸ்து முன்னோடு இல்லை என்பதாகும். ஒஹாயாவில் உள்ள டொலடோவில் ஒரு சிறிய உணவு விடுதிக்குள் சென்றேன். நான் டன்கட் என்ற இடத்தில் ஒரு அருமையான இடத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அவர்கள் அருமையானவர்கள். அன்று பிற்பகல் அவர்கள் விடுதியை அடைத்துவிட்டு ஞாயிறு பள்ளிக்கு சென்றிருந்தனர். அவர்கள் அதை செய்ததினால் நான் வீதியை கடந்து உலக பிரகாரமான இன்னொரு சிறு விடுதிக்கு சாப்பிட போக வேண்டியதாயிற்று. நான் அங்கே உள்ளே சென்றேன். சூதாடுவது ஓஹாயோவில் சட்டவிரோதமானது என்று நான் அறிவேன். அங்கே ஒரு அரசாங்க காவல்துறையில் பணி செய்பவன் ஒரு பெண்ணின் மேல் சுற்றி கரத்தால் அவளை பிடித்துக் கொண்டு சூதாடி கொண்டிருந்தான். நம்முடைய நாட்டின் தேசத்தின் சட்டமெல்லாம் போய்விட்டது. பரிதாபம். நிலையான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். வேறெல்லா இடமும் சொறி மணல்தான், வேறெந்த இடமும் இல்லை. அது சரிதான். நான் அங்கே திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு அழகான வாலிப பெண், சுமார் 18-19 வயது இருக்கலாம். பின்னால் இருந்த அந்த பையன்கள் எல்லாம் மேஜையை சுற்றி கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அது பயங்கரமாயிருந்தது. நான் அங்கே உட்கார்ந்தேன். என்னுடைய ஆச்சரியத்திற்கு சரியாக நான் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு அம்மாள் வந்து உட்கார்கீர்களா என்று கேட்டால், அதற்கு நான் நன்றி, எனக்கு காலை ஆகாரம் வேண்டும் என்றேன். இங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கையில் ஒரு முதிர்வயதான அம்மாள் தெய்வீகமற்ற இரண்டு உடைகளை அணிந்தவளாய் உட்கார்ந்தாள். என் தாயாரை போன்று அவளுக்கு வயது ஏறக்குறைய 55-58 இருக்கலாம். அந்த நேரம் குளிர்ச்சியான நேரம் என்று கூறுகிறார்கள். விஞ்ஞானம் உங்களுக்கு பைத்தியம் என்று கூறுகிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் நிர்வாணத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது வெட்கம், அவமானம். ஒரு சீமாட்டி அப்படி உடுத்த மாட்டாள். ஒரு ஸ்திரீ வேண்டுமானாலும் அப்படி செய்வாள், ஆனால் ஒரு சீமாட்டி அம்மாள் அப்படி உடுத்த மாட்டாள். ஆக அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவளுடைய தசைகள் எல்லாம் தளர்ந்து போயிருந்தது. அவளுடைய நகங்களிலெல்லாம், உதடுகளிலெல்லாம் ஒரு விதமான வர்ணம் தீட்டியிருந்தாள். ஒரு ஆணை போன்று தலைமயிறு சிறியதாக வெட்டியிருந்தால் எல்லாமாய் ஒரு விதமாய் இருந்தது. வேளாகமும் அதை அவலட்சணமாய் இருக்கிறது என்று கூறுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் தன் தலைமையிலே வெட்டிக் கொள்வாளானால் அவளை விவாகரத்து செய்ய புருஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவள் அவனுக்கு உண்மையா இல்லை என்று வேதம் கூறுகிறது. நாம் இங்கே இந்நாட்களில் இறங்கி வேதாகமத்தை பேச வேண்டியதாயிருக்கிறது. அவள் தன் தலைமையிலே வெட்டிக் கொள்ளும் போது அவளுடைய புருஷனை அவள் கனவீனப்படுத்துகிறாள் என்று கூறுகிறது. அப்படி அவள் கனவீனம் உள்ளவளாய் இருக்கும்போது அவள் தள்ளப்பட வேண்டியவளாயிருக்கிறாள். நீயோ இன்னொருவளை மணந்து கொள்ளக் கூடாது, ஆனால் அவளை நீ தள்ளிவிடலாம். பையனே, அது மிகவும் கடினமாய் போய்கொண்டிருக்கிறது. என்னால் அதை உணர முடிகின்றது, ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. ஓ, அப்படி இருப்பது வழக்கம். பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தில் நாம் அதை உடையவர்களாய் இருந்தோம், ஆனால் நாமோ அவைகளிலெல்லாம் தளர்ந்து போனோம். மூத்த சகோதரன் இப்படி கூறுவதுண்டு, நாம் தளரவிட்டுவிட்டோம், நாம் தளரவிட்டுவிட்டோம், நாம் பாவத்தோடு ஒப்புரவாகிவிட்டோம், நாம் தளரவிட்டுவிட்டோம். ஆடு வெளியே போய்விட்டது, ஆனால் வெள்ளாடுகள் எப்படி உள்ளே வந்தது என்று. நீங்கள் தளர விட்டு விட்டீர்கள், அதுதான் அங்கே காரியம். நீங்கள் தளரவிட்டீர்கள். உலகமும் சபையும் ஒன்றாய் கலந்துவிட்டது. மோவாபீரும் மற்றவர்களும் பாலாமும் போன்று எப்படியாய் அவர்கள் அவர்களுக்குள் திருமணம் செய்து கொண்டார்கள், சரியாக அதே காரியம்தான் இன்றைக்கு இருக்கிறது. சபையானது எல்லாமாய் அசுசியாய் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே காலம்தான் லவோதிக்கேயா காலமாய் இருக்கிறது. அது வெதுவெதுப்பாய் இருந்து தேவனுடைய வாய் நின்று வாந்தி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த முழு கூட்டத்திலிருந்து தேவன் அவருடைய மீந்திருப்போரை அழைத்து அவர்களை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். அது முற்றிலும் சரியாக அப்படியே உயிர்த்தெழுதலின் ஊடாக கொண்டு போகிறார். ஆக அவள் அங்கே முகத்தில் உதடுகள் முதலானவற்றில் வர்ணம் தீட்டிக் கொண்டு அந்த வயதானவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கண்களின் மேல் மையிட்டுக் கொண்டிருந்தால் வியர்த்து வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பாவம் மூத்தவளுக்கு பேர பிள்ளைகள் கூட இருக்கலாம். அவள் அங்கே வயதான ரெண்டு புருஷர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒருவன் கழுத்தில் ஒரு பெரிய ருமாலை சுட்டிக் கொண்டிருந்தான். அதுவும் ஜூன் மாதத்தில் அங்கே இருந்தார்கள். அவன் எழும்பினான், ஒரு விதமாய் குடித்துக் கொண்டிருந்தான். அவளும் கூட குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் நினைத்தேன், ஓ தேவனே தேவனே, ஏன் நீர் இவளை பூமியின் மேலிருந்து அப்படியே நீக்கிவிடக் கூடாது? நீர் ஏன் அதை செய்யக்கூடாது? என்னுடைய சிறு குழந்தை ஷாரன் மகள் ரெபேக்காவும் அந்த தலைமுறையில் வளர்க்கப்பட வேண்டியவளாய் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களின் சூழ்நிலையில் வளர்க்கப்பட வேண்டியதாயிருக்குமே. நான் நினைத்தேன், இந்த பூங்கா முதலான காரியங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று நோக்கி பாருங்கள். ஓ தேவனே, அது உம்முடைய சித்தமாய் இருக்குமானால் நீர் ஷாரனை எடுத்துக் கொண்டதற்கு சந்தோஷப்படுகிறேன். இந்த விதமான காரியங்களின் கீழாக என்னுடைய சிறிய ரெபேக்காவும் ஷாரனும் வளர்க்கப்பட வேண்டுமா? இப்படிப்பட்ட ஜனங்கள் சபை பாட்டு முதலானவைகளில் பாடுகிறார்களே, அது ஒரு அவமானமா இல்லையா? தேவனே, உம்முடைய பரிசுத்த நீதி எப்படி இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறது? உம்முடைய நீதியுள்ள கோபாக்கினை அங்கே பறந்து போய் இந்த இடத்தை அப்படியே வெடிக்க செய்யும் என்பது போல் தோன்றுகிறது என்று எண்ணினேன். கர்த்தருடைய தூதரான இடத்தில் ஒரு புறம் ஒதுங்கி வா என்றார். நான் அங்கே நடந்து போனேன். அவர் என்னோடு காரியத்தை முடித்த பின்னர் நான் முற்றிலுமாக வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தேன். நீ இதற்காக அவளை குற்றம் கண்டுகொண்டிருந்தா என்றார். அதற்கு நான், அதை சற்று நோக்கி பாரும், அவள் இருக்கின்ற விதத்தை பாரும் என்று கூறினேன். அப்பொழுது நான் ஒரு தரிசனம் கண்டேன். இந்த விதமாக உருண்டையாக ஒரு உலகத்தை நான் கண்டேன், இன்னொரு உலகத்தை கண்டேன். ஆனால் இங்கே உள்ள இந்த உலகம் அதை சுற்றிலுமாய் அது ஒரு வானவெல்லை உடையதாக இருந்தது. அது தேவனுடைய கோபாக்கினியை பாதுகாக்கும் கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் இருந்தது. அவரால் மட்டும் அதை மறக்க முடியவில்லை என்றால் இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று அவர் கூறியுள்ள காரணத்தினால் அதை அப்பொழுதே அழித்து போட்டிருப்பார். எனவே அவர் அதை செய்வார். அப்பொழுது நான் இந்த விதமாய் சிந்தித்தேன், நானே அதை கண்டேன். நான் அதை செய்யவில்லை என்றாலும் ஆனால் எப்படியாயினும் நான் ஒரு பாவி. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றோடொன்று மோதாதபடி இடையே நிற்கிற தடையாயிருந்தது. புரிகின்றதா? அதாவது நான் பாவம் செய்யும் போது என்னுடைய பாவம் அவரை தாக்குகிறது. அவருடைய விலையேற பெற்ற சிரசை கொடூரமாய் தாக்கி கண்ணீரும் ரத்தமும் வழிந்தோட, பிதாவே அவனை மன்னியும், என்ன செய்கிறான் என்று பிதாவே அவன் அறியாதிருக்கிறான் என்று கூறுகிறதை என்னால் காண முடிந்தது. நான் வேறு ஏதோ காரியம் செய்கிறேன், அது போய் அவரை தாக்குகிறது. அவரோ அவனை மன்னியும் பிதாவே என்று கூறுகிறதை என்னால் காண முடிகின்றது. அது எப்பொழுது ஆகிலும் அவரை கடந்து சென்றால் நான் அழிந்து போயிருப்பேன். நான் மட்டும் அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து என்னுடைய ஆத்மா அதை கடக்கும் அந்த நாளன்று நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பேன், நான் தள்ளப்பட்டிருப்பேன். நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விடப்பட்டிருக்காது. நியாயம் தீர்க்கப்பட்ட ஆயிற்று, நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்ட ஆயிற்று. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் கூறினார். நீங்கள் சரியாக நியாயம் தீர்க்கப்பட்டீர்கள். தேவன் பட்சமாய் உள்ள உங்களுடைய மனப்பான்மைக்கு இந்த பிற்பகலில் இதுவே உங்களுடைய நியாயஸ்தலமாயிருக்கிறது. பிறகு நான் நினைத்தேன், ஆம், அது சரிதான் என்று. ஒரு நாள் நான் அவரண்டைக்கு ஊர்ந்து சென்றதை கண்டேன். என்னுடைய பழைய புத்தகம் அங்கே இருக்கிறதை கண்டு ஒரு பாவியாக அதற்குள் என்னுடையதெல்லாம் இருந்தது. என்னுடைய பாவமே அதை செய்கிறதை நான் கண்டேன். நான், கர்த்தாவே நீர் என்னை மன்னியும் என்று கூறினேன். அவருடைய பக்கத்திலிருந்து அவருடைய கரத்தை எடுத்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதன் மேலாக மன்னிக்கப்பட்டது என்று எழுதினார். அதை அப்படியே மறதி கடலில் இனி ஒருபோதும் நினைவு கூறாதபடி பின்னாக தூக்கி எரிந்து என்றென்றைக்குமாக அது போய்விட்டது. நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீயோ அவளை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறாய் என்றார். அது என்னுடைய கருத்தை அப்படியே மாற்றி கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூவினேன். நான் அந்த தரிசனத்திற்குள்ளிருந்து வெளிவந்ததும் நான் நடந்து அவளண்டை போய் உட்கார்ந்து எப்படி அம்மா இருக்கிறீர்கள் என்று கூறினேன். அவள் அதற்கு ஒரு ஹலோ என்றாள். நீங்கள் மன்னித்தால் நான் தான் சங்கை பிரண்ணாம் ஒரு ஊழியக்காரன் என்று கூறினேன். அதற்கு அவள் ஓ என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், சங்கை பிரண்ணாமா என்றாள். நான் அவளிடத்தில் அம்மா என்று அழைத்து நடந்ததை அவளிடம் கூறினேன். நான் அங்கே நின்று கொண்டு உங்களை கடிந்து கொண்டு என்ன ஒரு பயங்கரமான காரியம், ஒரு கால் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று கூறினேன். அதற்கு அவள் எனக்கு பிள்ளைகள் உண்டு என்றாள். நீங்கள் தவறான பாதையில் போக காரணமாக இருந்தது என்ன என்றேன். அவள் எனக்கு ஒரு கதையை வெளியாக்கி கொடுக்க அது யாருடைய இருதயத்தையும் கிடைக்கத்தக்கதாயிருந்தது. நான் சொன்னேன், இப்படிப்பட்டதை ஏன் பூமியிலிருந்தே நீக்கிவிடக் கூடாது, இங்கே நீங்கள் இரண்டு குடிக்காரர்களோடு நீங்களும் குடித்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று தேவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்றேன். நான் சொன்னேன், தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் வராதபடி அந்த ரத்தம் அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. என்று ஒரு நாளில் நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் ஒரு சுவாதீனம் உள்ளவளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் உங்களுடைய ஆத்மா அதையும் தாண்டி போகும். அப்போது அங்கே இரக்கமே இருக்காது. நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு ஆயிற்று. நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்கள் என்றேன். என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மாள் அந்த உணவு விடுதியில் இருக்கையை விட்டு எழுந்தாள். உங்களுடைய ஜீவியத்திலேயே நீங்கள் கேள்விப்பட்டிராத ஒரு ஜெப கூட்டம் எங்களுக்கு அங்கே உண்டாயிருந்தது. அவள் கிறிஸ்துவத்துக்கு வந்தாள். அது என்னவா இருந்தது? அவர்களை ஆக்கினைக்குள் தீர்க்காதே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறுங்கள். அவர்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆதிக்கத்தில் இருக்கின்ற அழிவுள்ளவர்கள். அவர்கள் மேலிருந்த செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். நம்மை ஆண்டு கொள்ளும் செல்வாக்கு மேலிருந்து வருகிறது. நம்மிடத்தில் இருக்கும் தாளந்துகளை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்கு மற்றவர்களை ஜெபித்துக் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பரலோக பிதாவே, உம்முடைய நன்மைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஒருவேளை கர்த்தாவே, இந்த ஜனங்களை நான் நீண்ட நேரம் இங்கே காக்க வைத்தேன், ஆனால் இந்த விடமாக இது முடிக்கின்ற கூட்டமாக இருப்பதனால் பிசாசுகளை குறித்து நான் அவர்களுக்கு கூற விரும்பினேன். ஒரு இடத்தில் ஒரு பிரசங்கத்தில் நான் அதிகமாக குறைத்து விட்டேன். ஆனால் ஒருவேளை அவர்களால் அதை இங்கும் அங்குமாக பொறுக்கி எடுத்து நான் என்ன கூறுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதை நான் கொண்டு வருவதற்கான என்னுடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிற்பகல் இங்கிருந்து போகின்ற ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து ஆனால் சந்தோஷமாயும் சுவாதீனமாயும் ஜீவிப்பார்களாக. தேவன் அவர்களை ரட்சித்தார் என்பதை அவர்கள் அறிவார்களாக. அவர்களை சுற்றி இருக்கின்ற இசங்கள் முதலான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவரை நோக்கி பார்த்து சமாதானத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் ஜீவிப்பார்களாக. அதன் பிறகு தேவனே, நீ எதற்காகவாவது அவர்களை உபயோகிக்க விரும்பினால் நீர் அவர்களிடத்தில் நேரடியாக பேசி நீர் எங்கு வேண்டுமானாலும் அவர்களை அனுப்பும், அல்லது நீர் விரும்புகின்ற எது வேண்டுமானாலும் அவர்களை செய்ய சொல்லும். ஜனங்கள் தாழ்மையாயிருந்து கிறிஸ்துவை அவர்களுடைய இருதயங்களில் காண்பார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குறைவுகளை மன்னியும் கர்த்தாவே. சாத்தான் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்று எங்கேயும் அலைந்து கொண்டு மார்க்க அங்கிகளை அணிந்து கொண்டு அவன் விரும்பின வண்ணமாய் பட்சித்துக் கொண்டிருக்கிறான். ஓ தேவனே, இந்த ஏழு சிறு பிள்ளைகளை எங்கேயும் அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் ஜனங்களுக்கு வெளியரங்கமாயும் காணத்தக்கதாயும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இரக்கமாய் இருந்து இழக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றவர்களை ரட்சித்து சுகபீனமாய் இருக்கிறவர்களை சுகப்படுத்துமாய் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தேவனே, உம்முடைய பிள்ளைகளின் மேல் வருகின்றது அந்த பழைய சுகபீனத்தின் பிசாசுகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக ஒரு பரிகரிப்பு அங்கே கிடக்கின்றது. அதை பார்த்துக் கொள்ளும். எல்லா பிசாசுகளும் அவர்களை பாவம் செய்ய வைக்கின்றது. அதையெல்லாம் கவனித்துக் கொள்ள உம்மிடத்தில் ஒரு பரிகரிப்பு அங்கே அக்கறையில் கிடக்கின்றது. நீர் இதை அளிக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அப்படி யாராவது இருக்கின்றீர்களா என்று நான் வியக்கின்றேன்.